கொண்டு அது போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஸோ அந்த கிருபைக்காக கூட முதலாவது நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகரின் வழியாய் கொடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் என்னுடைய ஒரு வாழ்த்துதலை மாத்திரமல்ல, திண்டுக்கல் மற்றும் அநேக பட்டணங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒரு அன்பையும் வாழ்த்துதலையும் கூட உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரதான கிருபையினால் தொடர்ந்து இந்த வார நாட்கள்ல நம்முடைய கர்த்தருடைய வேதாகமத்தின் மகத்துவங்களை வெவ்வேறு தலைப்புகளின் கீழே நம்ம ஆராய்ச்சி செய்து வருகிறோம். அந்த வகையில இப்பொழுதும் நாம் கூடி வந்திருக்கிறபடியே ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு த டியூ அண்ட் தி லைன், அதாவது தமிழ்ல சிங்கமும் பனித்துளியும் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாம் தியானித்து பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம், அது பழைய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து அது இருக்குது. அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, வேதாகமத்துல பொதுவாக நம்முடைய ஆராய்ச்சிகள் இரண்டு வகையில இருக்கும். ஒன்னு, நம்முடைய அந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் அடையும் வண்ணமாக நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய குணலட்சணங்களை கற்றுத்தரக்கூடிய ஆராய்ச்சிகள் வேதாகமத்துல ஒரு வகை. அதாவது உதாரணமா சொன்னா அன்பு, சந்தோஷம், நீடிய சாந்தம், பொறுமை முதலான அந்த பரத்துக்குரிய குணலட்சணங்கள்ல நம்ம வளர்வதற்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்களை நம்ம சந்திக்க வேண்டும், இது மாதிரியான ஒரு ஆராய்ச்சி, ஒரு குணலட்சணங்களுடைய வளர்ச்சி பத்தி வேதாகமத்துல நம்ம செய்யறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வகையில நம்ம எடுத்துட்டோம்னா கடவுளுடைய தெய்வீக திட்டம், அந்த திட்டத்தை பற்றி அறிகிற அறிவில வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ஆராய்ச்சி. அதாவது பொதுவாகவே அடிப்படை வகுப்புகள்ல அந்த கடவுளுடைய தெய்வீக திட்டம் பத்தி ஒரு மேலோட்டமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். பட் ஆனா அது மாத்திரமே தெய்வீக திட்டம் கிடையாது. இந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள், இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ அது பத்தின ஒரு ஆராய்ச்சி கூட நம்ம செய்யறோம். அப்போ ஒரு வகையில தெய்வீக திட்டம் பற்றின ஆராய்ச்சி நம்ம அந்த நாலேஜ்ல வளர்றதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரம் குணலட்சணங்கள் பற்றின ஆராய்ச்சி அந்த ஒரு கேரக்டர்ல நம்ம டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய பாடம் குணலட்சணங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சியா அல்லது தெய்வீக திட்டம் சம்பந்தமான ஆராய்ச்சியா என்று பார்க்கும்போது, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடமானது தெய்வீக திட்டம் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி தான். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் என்று நம்ம பார்க்க போறது இல்லை. அதாவது நம்முடைய குணலட்சணங்களை வளர்க்கும்படியான ஒரு பாடம் நம்ம பார்க்க போறது இல்ல, மாறாக தெய்வீக திட்டத்தில் இருக்கிற சில அம்சங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். அந்த ஆராய்ச்சி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசன பகுதியில இருந்து அந்த ஆராய்ச்சி நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த ஒரு வசன பகுதி எங்க இருக்குது? இன்னைக்கு பாடத்துக்கான ஆதார வசன பகுதி என்று நம்ம பார்க்கும்போது, மீகா எழுதின புத்தகம், மீகா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 5 அதிகாரம் முழுவதும், அதைத்தான் இன்றைய நாள்ல வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். மீகா 5 அதிகாரம் முழுவதும் தான் இன்றைய நாள்ல நம்முடைய ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த 5 அதிகாரம் முழுவதையும் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு பார்க்க போற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கூட நான் விசுவாசிக்கிறேன். அதே நேரம் இந்த ஒரு அதிகாரம் பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. மீகா 5 அதிகாரம் பத்தி ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறீங்களா? இல்ல. சோ அந்த அதிகாரம் பத்தி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நம்ம செய்ய போறோம். சோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆராய்ச்சியாக இந்த ஒரு இது இருக்குது சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு நம்ம இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பாடத்துக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த ஒரு மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்யறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல மேக்சிமம் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இனி வரும் காரியங்களை குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு வகை பழைய ஏற்பாட்டுல, அதே நேரம் தெய்வீக திட்டத்துல நிறைவேற போகிற காரியங்கள் பற்றின நிழல் பொருள் ஒரு வகை. புரியுதுங்களா? ரெண்டு வகையாக பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே பொதுவாகவே நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது என்று பவுல் ரோமர் 15 நாள்ல சொல்றார். அதே நேரம் அவைகள் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, பட் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று பவுல் அந்த விஷயங்கள் பேசிட்டாலும், பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் அது வந்து நமக்கு நிழல் பொருளாக இருக்குது, அவ்வளவுதான். ஆனா பழைய ஏற்பாட்டில் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் மாத்திரமே எழுதப்படல, இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் மாத்திரமே அதுல கூறப்படல. மாறாக இன்னும் கூட என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருங்காலங்கள்ல என்ன சம்பவிக்க போகிறது என்பதை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இரண்டு வகையான ஒரு ஆராய்ச்சி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மீக்கா 5 அதிகாரம் நிழல் பொருள் ஸ்டடியாக நம்ம பார்க்கறது கிடையாது, அப்படி பார்க்க முடியாது. மீக்கா வந்து ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இந்த ஒரு புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கிறதுனால இந்த 5 அதிகாரம் முழுவதுமே இஸ்ரேலை பற்றி வருங்காலத்துல நடக்க போகிற சில தீர்க்க தரிசன வசனங்களை உள்ளடக்கியது தான் இந்த 5 அதிகாரம். அப்ப இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசன வசனங்களுடைய ஆராய்ச்சி தான் நம்ம செய்யறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பழைய ஏற்பாட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் பாக்குறோம். பழைய ஏற்பாடு என்றவனே நமக்கு ஞாபகம் வர்றதுல நிழல் பொருள் தான். ஆனா நம்ம இன்னைக்கு நிழல் பொருள் பத்தி பார்க்க போறது இல்ல, மாறாக ஒரு தீர்க்க தரிசன வசன பகுதியை எடுத்து ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ தீர்க்க தரிசன வசன பகுதி என்று சொல்லும் போது பாருங்க, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்னன்னா, மீக்கா 5 அதிகாரத்துல 7 மற்றும் 8 வசனங்கள், 7 மற்றும் 8. இந்த ரெண்டு வசனம் வந்து பாடத்துக்கான ரொம்ப மயமான வசனம், ரொம்ப ஆதாரமான ஒரு வசனமா இருக்குது. சோ இந்த வசனம் சகோதர சகோதரிகளை என்ன பேசுதுன்னா, ரெண்டு வசனமுமே யாக்கோபிலே மீதியானவர்கள் பத்தி பேசுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த இரண்டு வசனங்களும் அந்த யாக்கோபில மீதியானவர்கள் அவங்கள பத்தி ஒரு அடையாளமாக அந்த ரெண்டு வசனங்களும் பேசுது. பாருங்க, 7 வசனம் நம்ம படிச்சோம்னா, யாக்கோபில மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போல இருப்பாங்க. அதே நேரம் 8 வசனம் படிச்சீங்கன்னா, யாக்கோபில மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமானதா இருக்கிறது போல அவங்க இருப்பாங்க. ரெண்டு வசனமும் யாக்கோபில மீதியானவர்கள் என்கிற ஒரு வகுப்பார் பத்தி பேசுது. அவங்க யார் என்ன இனிமேதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வகையில பனித்துளி போல இருப்பாங்க, ஆனா இன்னொரு வகையில அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, சிங்கம் போல இருப்பாங்க. அதுதான் நம்ம சப்ஜெக்டோட டாபிக்கா வச்சிருக்கிறோம், சிங்கமும் பனித்துளியும். இது வந்து சப்ஜெக்டோட மைய வசனம். பட் ஆனா நம்ம இன்னைக்கு 5 அதிகாரம் முழுவதுமே நம்ம எடுத்து தியானிக்க போறோம். ஏன்னா இப்ப இந்த நம்ம சொன்ன இந்த 7வது 8வது வசனம் மாத்திரம் நம்ம விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அப்போ இந்த 7-8 வசனங்களுடைய ஆராய்ச்சி நம்ம பார்க்கணும்னா, அந்த 5 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருக்குது சகோதர சகோதரிகளை. சோ அந்த ஆராய்ச்சி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம், இது நீங்க மனசுல வைக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் விஷயம் நம்ம கண்டுபிடிக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி பழைய ஏற்பாட்டுல எவ்வளவோ தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறாங்க, உண்மையா இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி எவ்வளவோ தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. ஏசையா, எரேமியா, இசேக்கியல், டானியல், இவங்கெல்லாம் மேஜர் ப்ராபட்ஸ், அதாவது பெரிய அளவிலான தீர்க்க தரிசிகள் என்று நம்ம சொல்லலாம். அது இல்லாம குட்டி குட்டி புத்தகங்கள் இருக்கு பாருங்க, நம்ம பாக்குற மீகா, ஆமோஸ், ஒபதியா, யோனா, இது எல்லாமே மைனர் ப்ராபட்ஸ், அதாவது சிறிய அளவிலான தீர்க்க தரிசிகள். சோ இப்படி அநேக தீர்க்க தரிசிகள் இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி நிறைய தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. இதுல அப்படி பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல இதுவரைக்கும் நிறைவேறின தரிசனங்களும் உண்டு, இன்னும் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிற தரிசனங்களும் இருக்குது, அதே போல இனிமேல் நிறைவேற போகிற தரிசனங்களும் இருக்குது. அதாவது பாஸ்ட், அப்புறம் பிரசன்ட், அப்புறம் ஃபியூச்சர், 3 காலங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்றது முழுவதுமே பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்டிருக்கு. இது கூட நீங்க உண்மை என்று ஒத்துக்கொள்வீங்க நான் நம்புறேன். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுவரைக்கும் நிறைவேறின தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்ல முடியுமா? நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய முதல் வருகை. அதே நேரம் ஃபாலோ அப் கிளாஸ்ல நம்ம பாக்குறோம் 70 வாரங்கள் தரிசனம். கர்த்தரேசு முதல் வருகையில் இந்த பூமியில வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்வார் என்று வேதாகமத்துல அவர் வாழ்கிற காலம் பத்தி ஒரே தீர்க்க தரிசனம் தான் பேசியிருக்குது. அது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம அங்க சொல்லணும் இல்லைங்களா? இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டு நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். அதே மாதிரி இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள்னா என்ன சொல்லலாம்? நன்றி. அது கூட ஃபாலோ கிளாஸ்ல ரொம்ப அருமையா சொல்ற அத்திமரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிட்டு, அது இன்னைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா கண்டிப்பா வசந்த காலமாகிய கர்த்தர் இயேசுவின் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சு ஆயிடுச்சு. ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கும். அது போல இனிமே நிறைவேற போற தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லிட்டா அது கூட நிறைய இருக்கு. இப்ப சகோதரர்கள் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க சங்கீதம் 83, எசேக்கியல் 38. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் இஸ்ரேல் தேசத்துல ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்கள் இது ரெண்டு தான். ஒன்னு சங்கீதம் 83, இன்னொன்னு எசேக்கியல் 38. ரோபதர் அதை பத்தி எடுத்திருக்காருங்களா? நீ எடுக்கல, இஸ்ரேல் ப்ராபசி எடுக்கல. சோ அது ரொம்ப முக்கியமான தரிசனம் சகோதர சகோதரிகளே. இஸ்ரேல நம்ம ஏன் கவனிக்கிறோம் அப்படின்னா, சபை இந்த பூமியில எப்போ நிறைவடையும், 144,000 அங்கங்கள் இந்த பூமியில இருந்து எப்ப முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்பது யாரை பொறுத்துதான் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார்? 83, எசேக்கியல் 38. சோ சபையினுடைய நிறைவு யாரை பொறுத்துதான் இன்னைக்கு இருக்குது? இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்துதான் இருக்குது இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் மேல எப்பொழுது அந்த 3வது உலக போர் மூலமோ அப்போ உலகத்துல இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சபை என்ன ஆயிடுச்சு, நிறைவடைஞ்சாச்சு என்று நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம்? இஸ்ரேல் ஜனங்கள் பத்தின ஆராய்ச்சி கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க ஒரு கால கடிகாரம் மாதிரி இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவங்க மேல வருகிற 3வது உலக போர் வச்சுதான் சபை இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சா எடுத்துக்கொள்ளப்படலையா என்கிற ஒரு முடிவே தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். சோ அதனாலதான் இஸ்ரேல் தேசம் பற்றின வரப்போகிற அந்த கால தீர்க்க தரிசனங்கள் கூட ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த மீகா 5வது அதிகாரம் கூட இஸ்ரேல் தீர்க்க இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி ஏற்கனவே நிறைவேறின சில நிகழ்ச்சிகளையும் பேசுது தரிசனமா. அதே நேரம் இனிமே நீ நடக்க போகிற அநேக நிகழ்ச்சிகளையும் கூட இந்த மீகா 5வது அதிகாரம் பேசுது. சோ ரெண்டையுமே இன்னைக்கு இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட், அதை நீங்க மனசுல வைக்கணும். சோ அப்போ நம்ம அங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிக்கல இது ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டதுக்கு அப்புறம் பொதுவாகவே இந்த ஒரு மீகா தீர்க்க தரிசியோட புஸ்தகத்துக்கு வரலாம். அதாவது நம்ம சப்ஜெக்ட் கொண்டு போறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். வேதாகமத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி இதுவரைக்கும் நடந்தவை, இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, இனிமே நடக்க போறது, இதை பத்தி எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, எவ்வளவோ தீர்க்க தரிசிகள் பேசியிருக்கிறாங்க. அதுல மீகா கூட ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசி. அவர் பேசின ஒரு அதிகாரத்தை தான் இன்றைய நாள்ல நம்ம எடுத்து ஆராய்ச்சி செய்வோம். இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நடந்தவைகளும் சொல்லப்பட்டிருக்குது, இனிமே வருங்காலத்துல நடக்க போறதும் சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா போதும் சகோதர சகோதரிகள. இப்ப சப்ஜெக்ட்ல நம்ம போலாம். பொதுவா மீகா தீர்க்கதரிசி பத்தி சில விஷயங்கள் கூட பார்த்துட்டா ரொம்ப நல்லது தான். இந்த மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷ் ராஜா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆகாஷ் ராஜா 10 கோத்திரத்தோட ராஜா, இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா ஆகாஷ். சோ ஆகாஷ் ராஜாவோட காலம், ஆகாஷ் ராஜா 10 கோத்திரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அதே டைம்ல 2 கோத்திரமாகி யூதாவை யார் ஆளுகை செய்துட்டு இருந்தாருன்னா எசேக்கியா ஆளுகை செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் சாலமோனுக்கு அப்புறம் 10 கோத்திரம் தனியா 2 கோத்திரம் தனியா பிரிஞ்சிச்சு, 2க்கும் தனித்தனி தேசங்கள் 2 ஆயிருச்சு. சோ 2 தனித்தனி தேசங்களுக்கும் தனித்தனி ராஜாக்கள் வந்துட்டு இருந்தாங்க சரிங்களா? அப்போ இந்த மீகா ராஜா சாரி மீகா தீர்க்க தரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது இஸ்ரேல் தேசத்தை ஆகாஷ் ராஜாவும், யூதயா தேசத்தை அதாவது 2 கோத்திரத்தை வந்து எசேக்கியா ராஜாவும் ஆண்டு கொண்டு இருந்ததாக நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த டைம்ல இப்படி மீகா இந்த டைம்ல தான் மீகா தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கிறார். அப்போ இவர் தீர்க்க தரிசனம் பேசி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என்ன சம்பவிக்க போகுது, என்ன சம்பவிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசீரியா ராஜா ஒரு புறஜாதி ராஜா வந்து இந்த 10 கோத்திரத்தை 2 கோத்திரத்தை சிறை பிடிச்சிட்டு போயிட்டார் சரிங்களா?
அதாவது மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி கொஞ்ச நாட்கள்ல. சோ இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மீகா புத்தகம் எந்த நோக்கத்தோட எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த காரணங்களை தான் கொண்டு வராங்க. அதாவது மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல இங்கிட்ட ஆகாஷ் ராஜாவும் இங்கிட்ட எசேக்கியா ராஜாவும் ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. மீகா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் மறிச்சதுக்கு பின்பாக ரெண்டு தேசத்தையுமே அசீரியா ராஜா வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டார். அப்ப கண்டிப்பா மீகா எதை பத்தி தான் தீர்க்க தரிசனம் பேசிருக்கணும்னா, பின்னாடி அசீரியா ராஜா வந்து 12 கோத்திரத்தை சிறைபிடிக்க போறார் என்ற விஷயத்தை குறிச்சுதான் மீகா தன்னுடைய புஸ்தகத்துல பேசிருக்கணும். இது வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து. பாருங்க, நீங்க வசனம் படிச்சீங்கன்னா கூட அப்படித்தான் இருக்கும். மீகா 5 அதிகாரம், அதாவது நீங்க எங்க படிக்கலாம், 6 வசனம் நீங்க படிங்க. பாத்தீங்களா, அப்ப இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அசிரியா தேசத்து ஜனங்களுக்கும் நடக்கிற ஏதோ ஒரு போர் பத்தி தான் வசனம் பேசும். அப்ப இதெல்லாம் வச்சு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, மீகா வந்து இஸ்ரேல் தேசத்தின் மேல வரப்போகிற அந்த அசிரியா ராஜாவினுடைய ஒரு யுத்தம் பத்தி தான் தீர்க்க தரிசனம் பேசிருக்கணும் அப்படின்றது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. ஓகே, நாம் கூட அப்படியே எடுத்துக்கலாம். பட் அவர் அதை பத்தி பேசல, ஓரளவுக்கு நாம் கூட அப்படி எடுத்துக்கலாம் சகோதர சகோதரிகளே, தவறு இல்லை. ஆனா நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, மீகா தீர்க்க தரிசி வரப்போகிற அசீரியா ராஜாவினுடைய படையெடுப்பு பத்தி மாத்திரம் தன்னுடைய புத்தகத்துல பேசல, அதை பத்தியும் பேசிருக்கிறார். நேரடியா பார்க்கும்போது அப்படித்தான் நமக்கு புரியும். ஆனா அதே நேரம் பொதுவாகவே இஸ்ரேலோட தீர்க்க தரிசிகள் அவங்கள பத்தி நம்ம படிக்கும் போது, அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ என்ன நடக்க போகுது, அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன நடந்துச்சு, அது பத்தி மாத்திரம் அவங்க பேசுறது இல்ல. அடிஷனலா எதை பத்தி கூட பேசுவாங்கன்னா, இந்த 2 உலகத்தோட முடிவு இருக்கு பாருங்க, அதாவது சுவிசேஷத்தோட முடிவு. இந்த முடிவின் காலத்துல, வேற மாதிரி சொன்னா, 1000 வருட அரசாட்சியின் துவக்க காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கும், இது பத்தி கூட இஸ்ரேலோட தீர்க்க தரிசிகள் பேசியிருந்தாங்க. நான் பேசுற பாயிண்ட் புரியுது. இஸ்ரேல் தீர்க்க தரிசிகள் எல்லாருமே அவங்கள பத்தி ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்க வேதாகமத்துல பேசின வசனங்கள் அனைத்துமே எப்படித்தான் இருக்கும், இதை பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கும்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல நடந்த படையெடுப்புகள் பத்தி தீர்க்க தரிசனம் பேசின மாதிரி இருக்கும். எப்போ வெளிப்படையே அதை படிக்கும் போது, ஆனா உண்மையிலே அதை பத்தி அவங்க பேசல. மாறாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 உலகத்தின் முடிவுல, வேற மாதிரி சொன்னோம்னா 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல என்ன சம்பவிக்கும், அப்போ அவங்களுக்கு நடக்க போகிற சில யுத்தங்கள் சில படையெடுப்புகள் பத்தி தான் உண்மையிலேயே இஸ்ரேல் தீர்க்க தரிசிகள் பேசியிருக்கிறாங்க. உதாரணம் எங்க நம்ம சொல்லலாம், பாருங்க செப்பனியா, அவர் ஒரு இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசி தான். அவர் 1 அதிகாரம் 15 வசனத்துல பேசும்போது கர்த்தருடைய நாள் பத்தி பேசுறாரு, ஞாபகம் இருக்குதா, அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள். உண்மையிலே செப்பனியா எது பத்தி பேசினாரு, தன்னுடைய தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல வருகிற ஏதோ ஒரு நாள் பத்தி தான் பேசினாரா, கண்டிப்பா அதை பத்தி அவர் என்ன பண்ணல, பேசல. பின்னாடி கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் போது 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல நடக்க போகிற காரியங்களை ஜப்பானியா என்ன பண்ணிருக்கிறார், பேசிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரேலுடைய தீர்க்க தரிசிகள் சகோதர சகோதரிகளே, அவங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே வெளிப்படையா பார்த்தா அவங்க வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவங்களை பத்தி பேசின மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே அதை பத்தி அவங்க பேசல. அவங்க 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்துல அல்லது 2 உலகத்தின் முடிவுல, ரெண்டுமே ஒரே காலப்பகுதி தான். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவங்கள் நடக்குது, அதை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. சோ மீகா கூட அப்படித்தான். வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுடைய பார்வையில் அவர் எப்படி தெரிகிறாருன்னா, அவருக்கு பின்பாக வருகிற அசிரியா ராஜாவுடைய படையெடுப்பு பத்தி அவர் எழுதினதாக தெரிகிறார். ஆனா உண்மையிலே அதை பத்தி அவர் எழுதல. கண்டிப்பா அவர் கூட 2 உலகத்தின் முடிவு பகுதியில வாழ்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றியே தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறார். சரிங்களா, இந்த மீகா புத்தகம் முழுவதுமே. அப்ப அதுல இன்னைக்கு நம்ம பர்டிகுலரா இந்த 5 அதிகாரம் எடுத்திருக்கிறோம். இந்த 5 அதிகாரத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முடிவு காலத்துல நடக்க போற சம்பவங்கள் பத்தி மீகா என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். சோ மீகா அவருடைய தீர்க்க தரிசியினுடைய புத்தகம் என்று நம்ம எடுத்துட்டோம்னா, அதை 3 பெரும் பகுதிகளா நம்ம பிரிக்கலாம். சோ மீகா புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது, மீகா தீர்க்க தரிசி புத்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்குது, 7 இருக்கு இல்லீங்களா. சோ 7 அதிகாரம் இருக்கு. இதை வந்து நம்ம 3 பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணலாம், 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி வந்து என்னன்னா, முதல் 3 அதிகாரங்கள், இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு பத்தி பேசுது. தி பிரடிக்ஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு பற்றின முன்னறிவிப்பு தான் முதல் மூன்று அதிகாரங்கள்ல பேசப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து 4 மற்றும் 5, இந்த ரெண்டு அதிகாரங்கள் வந்து இரண்டாவது பாகமா நம்ம பிரிக்கிறோம். இந்த ரெண்டு அதிகாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த நியாய தீர்ப்பு முடிவடைந்ததுக்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்க போகிற சீர் பொருந்துதல், ரீஸ்டோரேஷன் என்று நம்ம சொல்லலாம், சீர் பொருந்துதல் பத்தி இந்த ரெண்டு அதிகாரங்களும் பேசுது. இது செகண்ட் பார்ட். கடைசியா 6 மற்றும் 7, இந்த ரெண்டு அதிகாரங்களை மூணாவது பகுதியா நம்ம பிரிக்கிறோம். இதே குறிக்குதுன்னா, ஒரு தேசமாக அவங்க எப்படி மனம் திரும்ப போறாங்க, இதெல்லாம் நீங்க எங்க கவனிக்கணும், மீகா தீர்க்கதரிசி காலத்துல இல்ல, இரண்டாம் உலகத்தின் முடிவுல அவங்களுக்கு வரப்போகிற நியாயத்து, இரண்டாம் உலகத்தின் முடிவுல அவங்க எப்படி சீர்பொருந்தப்பட போறாங்க, இரண்டாம் உலகத்தின் முடிவுல ஒரு தேசமாக அவங்களுடைய மனம் திரும்புதல் எப்ப சம்பவிக்கும், இந்த மூணு விஷயங்கள் தான் மீகா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய 7 அதிகாரங்கள்ல அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த புக் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னைக்கு நம்ம முழு புத்தகமும் பார்க்க போறதுல பாக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதுல சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம பார்ட்டா எடுத்திருக்கிறோம் பாருங்க, 5ஆம் அதிகாரம். சோ அப்ப இது எந்த லிஸ்ட்ல வருது நீங்களே சொல்லலாம், நான் சொன்னதை வச்சு. அவங்களுடைய நியாய தீர்ப்புல வருதா, சீர் பொருந்துதல்ல வருதா, அல்லது மனம் திரும்புதல்ல வருதா? சீர் பொருந்துதல்ல வருது. அதாவது அப்ப இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் 2ஆம் உலகத்தின் முடிவுல ஒரு நியாய தீர்ப்பு அடைந்து அதற்கு பின்பாக அவங்க தேவனால் சீர்பொருத்தப்படுவார்கள், ரீஸ்டோர் ஆகப்படுவார்கள். அந்த ரீஸ்டோரேஷன், அந்த சீர் பொருந்துதல் அவங்களுக்கு எப்படி நடக்கும், அது என்ன மாதிரி எல்லாம் சம்பவிக்கும், தேவன் அதை அவங்களுக்கு எப்படி செய்ய போறார் இன் ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல, இதெல்லாம் தான் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த விஷயங்களை இன்னைக்கு மீக்க 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுலாம் இன்ட்ரோடக்ஷன். இது ஓரளவு மைனஸ் மனசுல இருந்தா தான் 5ஆம் அதிகாரம் உள்ள போகும்போது புரியும். நான் பாத்துக்க திடுதிப்புன்னு உங்களுக்கு 5ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சுன்னா ஒண்ணுமே நமக்கு புரியாது. அதுக்காகத்தான் ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு நம்ம கொடுத்தோம். இப்போ 5ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அப்போ எப்படி இப்ப மீகா புத்தகத்தை மூணு பாகமா நம்ம பிரிச்சோம், இது போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5ஆம் அதிகாரத்தை கூட நம்ம ஒரு 4 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம். ஆமா, ஒரு 4 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம் சகோதர சகோதரி, மன்னிக்கணும், 5 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம் மீகா 5ஆம் அதிகாரத்தை. 5 பார்ட்ஸ், 5 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம். முதல் பாகம் என்னன்னா, முதல் 4 வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த 4 வசனங்கள் ஒரு டாபிக், ஒரு தலைப்பு பத்தி பேசுது. அதாவது தி டெலிவரர், அதாவது ஒரு மீட்பர் பத்தி இந்த 4 வசனங்களும் பேசுது. சோ 4 வசனங்களும் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு மீட்பரை பத்தி அது பேசிருக்கு. அதனால இது முதல் பாகம் என்று எடுத்துக்கொள்கிறோம். 2வது பார்ட் வந்து 5 மற்றும் 6 வசனங்கள், 5 மற்றும் 6, இது வந்து 2ஆம் பாகம். இது வந்து ஒரு மீட்பை பத்தி பேசிருக்கு, தி டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை அல்லது ஒரு மீட்பை பத்தி பேசிருக்குது. இதுதான் செகண்ட் பார்ட். 3வது பாகம் சகோதர சகோதரிகளே, 7 மற்றும் 7 இருந்து 9 வரைக்கும், அதாவது 7, 8, 9, இந்த 3 வசனங்கள் வந்து 3வது பாகம். இது வந்து விடுதலையாக்கப்படுதலை குறித்து பேசிருக்குது, விடுதலையாக்கப்படுதலை குறித்து பேசிருக்குது. ஆங்கிலத்துல சொன்னா தி டெலிவர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4வது பாகம் வசனங்கள் 10 இருந்து 14 வரைக்கும், இந்த ஒரு 5 வசனங்கள் எதை பத்தி பேசுதுன்னா, தேவனுடைய ஒரு தெய்வீக நியாய தீர்ப்பு பத்தி பேசிருக்குது, தெய்வீக நியாய தீர்ப்பு பத்தி பேசிருக்குது இந்த 5 வசனங்கள். கடைசியா வசனம் 15, அது லாஸ்ட் பார்ட். இந்த 1 வசனம் எதை பத்தி பேசுதுன்னா, இவ்வளோ 14 வசனங்கள் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கிற மீட்பர், விடுதலை, விடுதலையாக்கப்படுதல், அப்புறம் என்ன சொன்னோம், தெய்வீக நியாய தீர்ப்பு. முதல் 14 வசனங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் மேல நடக்கிறத பத்தி பேசுது. பட் கடைசி 15வது வசனம் மாத்திரம் எதை பத்தி பேசுதுன்னா, சகோதர சகோதரிகள, உலக ஜனங்கள் மேல தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு, தி ஜட்ஜ்மெண்ட் அப்பான் தி வேர்ல்ட், அல்லது தி ஹீத்தன் என்று நாம் சொல்லலாம். புறஜாதிகள் மேல தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு பத்தி கடைசி 1 வசனம் மாத்திரம் பேசுது. அப்படித்தான் நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை 5 பாகங்களா பிரிக்கும். உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகம் கொண்டு வரும். சோ 5 பாகங்கள் 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. முதல் பாகம் முதல் 4 வசனங்கள். சோ அந்த 4 வசனங்களுக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறோம், மீட்பர், டெலிவரர். 2வது பார்ட் என்னென்ன வசனம், 5 மற்றும் 6, இந்த 2 வசனங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், மீட்பு, டெலிவரன்ஸ். நன்றி. அடுத்ததாக மூன்றாவது பார்ட் எவ்வளவு வசனங்கள், ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும். இதுக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம், விடுதலையாக்க படுதல். ஆமா, டெலிவர்ட் நாம் கொடுத்திருக்கிறோம். அடுத்து ஆறாவது மணிக்கணும் நான்காவது பாகம் பத்துல இருந்து பதினாலு வரைக்கும். இதுக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம், தெய்வீக நியாய தீர்ப்பு, தெய்வீக நியாய தீர்ப்பு இஸ்ரேல் ஜனங்கள் மேல. அது ஆமா, கடைசி ஒரு வசனம் அது மாத்திரம் ஒரு பார்ட்டு, புறஜாதிகள் மேல தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. சோ இது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சகோதர சகோதரிகள். அப்போ இங்க நம்ம முதல் வசனத்துல இருந்து ஆராய்ச்சிக்குள்ள இப்ப நாம போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுக்கலாம், அதாவது முதல் நான்கு வசனங்கள். இந்த நான்கு வசனங்கள் ஒரு ஒரு தலைப்பின் கீழே ஒரு ஒரு பாயிண்ட குறிச்சு பேசிருக்குது. அதனாலதான் அதை நம்ம அப்படி பார்ட் பார்ட்டா பிரிக்கிறோம். முதல் நாலு வசனங்களை நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு விடுதலை மீட்பர் பத்தியே பேசிருக்கும். அடுத்த அஞ்சு மற்றும் ஆற கவனிச்சீங்கன்னா ஒரு விடுதலை பத்தியே பேசிடும். ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு விடுதலையாக்கப்படுதல் பத்தியே பேசுது. அதனாலதான் நம்ம அப்படி பார்ட் பார்ட்டா நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்ப முதல் நான்கு வசனங்கள் மீட்பர் பத்தி பேசுது. நீங்க அந்த நான்கு வசனங்கள் படி. அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆமா, இந்த நாலு வசனங்களுமே ஏதோ ஒரு மீட்பர் பத்தி தான் பேசுது. நம்ம முதலாவதையும் பார்க்கலாம். உங்களுக்கு படிக்கும் போதே புரியும். அதுவும் மீக்கா அஞ்சு ரெண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஃபேமஸா இருக்கிற ஒரு வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பிளக பெத்தலகமே, நீ யூதாவின் ஆயிரங்களில் சிறியதா இருந்தாலும் இஸ்ரேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார். இந்த வசனம் நீங்க எங்க கூட பாக்கலாம் அப்படின்னா, சுவிசேஷத்துல கூட அந்த மூன்று பேர் கிரேக்க சாஸ்திரிகள், மூன்று பேர் இல்ல அப்படி சொல்லப்படல, கிரேக்க சாஸ்திரிகள் இஸ்ரேலுக்கு கர்த்தர் இயேசுவை தேடி வரும்போது, அப்போ அவங்க நேரா ஏரோது ராஜா கிட்ட போறாங்க. அப்போ ஏழாவது ராஜா கூட பிரதான ஆசாரியன் கூப்பிட்டு, என்ன இஸ்ரேலை ஆளப்போகிற பிரபுவை தேடி வந்திருக்கிறாங்களே, அவர் எங்க பிறப்பார், கொஞ்சம் உங்க வேதாந்தத்துல தேடி சொல்லுங்க அப்படின்னு பிரதான ஆசாரியர் கிட்ட கேட்கிறார். அப்ப ஆசாரியர் எந்த வசனத்தை படிச்சிருத்தா அவருக்கு பதில் சொல்றாரு, மீகா அஞ்சு ரெண்ட படிச்சிருத்தா அவர் பெத்லகேம்ல தாங்க பிறப்பாரு, ஏன்னா வசனம் பெத்லகேம்ல தான் பிறப்பார்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை தான் காமிக்கிறார். சோ அப்போ பொதுவாகவே இந்த நாலு வசனங்கள் படிச்சா ஒரு மீட்பர் பத்தி பேசுதுன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எந்த மீட்பர்னு கேட்டா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லாது, இந்த உலகத்தை ஆளப்போகிற மீட்பர் ஒரே ஒருத்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து பத்தி இது அங்க பேசுறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா மீட்பர் என்று சொல்லும் போது, ரட்சகர் என்று சொல்லும் போது, வேதாகமத்துல ஒரு ரட்சகர் மாத்திரம் தான் இருக்கிறாங்களா, என்ன நினைக்கிறீங்க? ரட்சகர்களும் இருக்கிறாங்க. வசனம் படிக்கலாம், உபதியா அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கும். இருபது மற்றும் இருபத்தி ஒன்று படி. ஜஸ்ட் மீக்காவுக்கு முன்னாடி புஸ்தகம் இருபத்தி ஒன்னு படிக்கலாம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள் சியோன் பர்வதத்திற்கு வந்தேறுவார்கள். எந்த ரட்சகர்கள் பத்தி இது பேசுது? இப்ப பைபிள்ல கண்டிப்பா ஒரு ரட்சகர் இல்ல, பிரதான ரட்சகர் பிதாவாகிய தேவன். ஏன்னா வசனம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு தீமோத்தேயுல தெளிவா இருக்கு. இரண்டாவது ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் கூட கண்டிப்பா ரட்சகர்கள் இருக்கிறாங்க, அதுதான் உபதியாங்க தெளிவா சொல்றார். அந்த ரட்சகர்கள் யார்? லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சபை. சபைக்கு வேதாகமத்துல ரட்சகர்கள்னு பேர் இருக்கு. அதே மாதிரி கர்த்தர் இயேசுக்கு தேவன் என்ற பேர் கொடுத்திருக்கிறது, சபைக்கு கூட தேவன் பேர் இருக்குதா இல்லையா? சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தேவர்கள் இல்லைங்களா, நீங்கள் தேவர்கள் அல்லவா நம்ம படிக்கிறோம். அப்போ இங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்தாம் அதிகாரத்துல முதல் நாலு வசனங்களும் ஒரு மீட்பர் பத்தி பேசுது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு மீட்பர் பத்தி பேசுறதா தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நான்கு வசனங்களும் கர்த்தர் இயேசுவை பத்தி மாத்திரம் என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல, தெய்வீக திட்டத்துல இருக்கிற அந்த ஒரு மீட்பர் பத்தியும் பேசுது, 144,000 மீட்பர்கள் பத்தியும் இந்த நாலு வசனத்துல பேசப்பட்டிருக்கு. சரிங்களா, சாதனமாங்க இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நாலு வசனங்களும் ஒரு மீட்பர் பத்தி தான் பேசு. கிறிஸ்தவர்கள் கிட்ட இது எந்த மீட்பர் பத்தி பேசுதுன்னு வசனம் காமிச்சா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, கர்த்தர் இயேசுவை பத்தி பேசுது. ஆனா அவங்களுக்கு அதுக்கு மேல தெரியாது. உண்மையிலேயே அந்த நாலு வசனம் படிக்கும் போது அந்த ஒரு மீட்பர் பத்தி மாத்திரம் அந்த வசன பகுதி பேசுறது இல்ல, இந்த உலகத்தையும் இஸ்ரேலையும் ஆளுகை செய்ய போகிற அந்த 144,000 மீட்பர்கள் பத்தியும் வசனம் பேசுது. அது எங்க எப்படி பேசுது? வெளிப்படையா படிச்சா அப்படி தெரியாது. ஆனா கொஞ்சம் ஆழமா படிக்கும் போது அதை நாம் புரிஞ்சுக்க முடியும் சகோதர சகோதரிகளை. இப்ப முதல் வசனத்துல இருந்து நம்முடைய ஆராய்ச்சிக்கு நாம் வரலாம். சேனைகளுடைய நகரமே, சரி படிங்க சிஸ்டர்.
சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளை கோலினால்
பதிகளை இல்ல நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். சோ உண்மையிலே வெளிப்படையா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும் போது சேனைகளுடைய நகரமே இது குறிக்குது இஸ்ரேல், யூதேயா. சரிங்களா, தேவனுடைய ஜனங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் என்று மீகா அங்க சொல்றார். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். சோ இத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு என்னதான் சொல்றாங்கன்னா, மீகா அவர் காலத்துக்கு பின்பாக இஸ்ரேலை வந்து அசிரியா முற்றுகை போட்டார். அசிரியா தேசத்து ராஜா முன்னாடி சொன்ன மாதிரி முற்றுகை போட்டார். அதைத்தான் மீகா அங்க சொல்லியிருக்கிறாருன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பாயிண்ட் பத்தியும் மீகா பார்த்தா வெளிப்படையா பேசியிருக்கிறார். ஆனா உள்ள நல்லா போய் பார்த்தோம்னா மீகா அப்போ நடந்த அசிரியா ராஜா செய்த முற்றுகையை பத்தி பேசவே இல்ல, இது ஏதோ வேற முற்றுகை பத்தி அவர் பேசுறார். என்ன முற்றுகை என்று பார்க்கும்போது அங்க வசனம் பாருங்க, இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஹிண்ட், ஒரு குறிப்பு. இந்த முற்றுகை எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த முற்றுகை சம்பவிக்கும் போது இஸ்ரேல் தேசத்துல அவங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதி இருப்பார். அந்த நியாயாதிபதிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாறாக அவரை கேவலப்படுத்தி அவரை மறுதளித்து கோலினால் அவரை கன்னத்துல என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அது அப்படி நடக்கும் போது நடக்கிற ஒரு முற்றுகையை பத்தி தான் மீகா இங்க பேசுறார். ரொம்ப சிம்பிள். இஸ்ரேலுடைய அந்த ஒரே நியாயாதிபதி, அதாவது அந்த அவர் உண்மையிலே நியாயாதிபதி தான், பட் அந்த ஜனங்களால நியாயாதிபதி என்று அங்கீகரிக்கப்படாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்து அந்த ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு நிஜமாகவே கோலினால கன்னத்துல அடிக்கப்பட்ட அந்த நியாயாதிபதி யார்? ஆண்டவராகியா இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் பாயிண்டே உங்களுக்கு புரியுதுங்க, கர்த்தர் இயேசு பத்தி பேசுற வசனம் என்ன. சோ அப்போ சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் என்பது மீகா தீர்க்கதரிசி காலத்துல போடப்பட்ட முற்றுகை பத்தி பேசல, மாறாக கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையில இஸ்ரேல் தேசத்தை சுற்றி போடப்பட்ட முற்றுகை பத்தின தீர்க்க தரிசனம் அது. சோ கர்த்தர் இயேசுவின் முதல் வருகை காலத்துல இஸ்ரேல் தேசம் பத்தி, இஸ்ரேல் தேசம் சுற்றி முற்றுகை போடப்பட்டுச்சான். பாருங்க, இன்னைக்கு நான் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்பிரிச்சுவலா இருந்தா எந்த பாயிண்ட் வேணா சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் என்னன்னா ஃபுல்லா ப்ராஃபசி பத்தி பேசணும். சோ கொஞ்சம் கவனம் நல்லா கொடுக்கும் போது தான் இந்த வசனங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க முயற்சி செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இஸ்ரேல் தேசத்தை பத்தி, கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையில அவங்களை சுத்தி போடப்படுகிற முற்றுகையை பத்தி வசனம் பேசணும். ரோம சாம்ராஜ்யம் எந்த வருஷத்துல போட்டாங்க? இதெல்லாம் உடனே நம்ம பிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். கிபி 69 மற்றும் 70 கர்த்தரேசன் முதல் வருகை சம்பவிச்சு ஜஸ்ட் ஒரு 30 வருஷங்கள்ல இஸ்ரேல் தேசம் சுற்றி என்ன பண்ணப்பட்டுச்சு? பெரும் முற்றுகை போடப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை தான் மீகாங்க எழுதுறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரேல் தேசமே நீ எதிர்பார்க்கிற ரட்சகர். ஏன்னா அவங்க அப்ப மேசியாவை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, ரொம்ப நாளா மோசேயின் காலத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. மீகா இப்ப என்னதான் சொல்ல வர்றாருன்னா, நீங்க எதிர்பார்க்கிற ரட்சகர் அல்லது நியாயாதிபதி உங்களுக்குள்ள வருவார், ஆனா அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தளிப்பீங்க, அவரை கேவலப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, அவருடைய ரத்தப்பலி எங்கள் மேல் இருக்கட்டும்னு அவருடைய மரணத்தின் பாவத்தையும் ஏற்றுக்கொள்வீங்க. இதன் நிமித்தம் உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்கள் தேசத்தை சுற்றி அவருடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு பெரிய முற்றுகை போடப்படும். இதுதான் மீகா இஸ்ரேல் பத்தி பேசின வசனம். ஆனா இது நான் இவ்வளோ விளக்குறதுக்கு இது இனிமே நிறைவேற போறது இல்லை, இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். பட் மீகா பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இனிமே நடக்க போற விஷயம். மீகா நிலைமையில இருந்து இந்த தரிசனத்தை பார்த்தா இனிமே ரொம்ப காலம் கழிச்சு நடக்க போற விஷயம். அதுதான் மீகா அங்க பேசுற. சோ பேசும்போது இப்ப நீங்க ரெண்டாவது வசனம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோலினால் கன்னத்தை அழித்தவர்களுக்கு புதிய ஏற்பாடுல கூட ஒரு ரெஃபரன்ஸ் படிக்கலாம். மத்திய 26:67 மத்திய 26:67 மத்திய 26:67 இந்த ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலே ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இங்க அந்த மீட்பர் பத்தி பேசும்போது மீகா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். இஸ்ரேலே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மீட்பர், உங்களை விடுவிக்க போகிற அந்த ரட்சகர் எப்ப வருவார்னு கேள்வி, எங்க வருவார் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி எழும்பிச்சுன்னா அவர் வருவார் பெத்லகேம்ல, சரிங்களா? சோ அதுதான் அங்க சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன் தேவன் பெத்லகேம் சூஸ் பண்ணணும், அல்லது பெத்லகேமுக்கும் மீட்பருடைய பிறப்புக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? ஒருவேளை நமக்கு அங்க தெரியல ஏன் தேவன் பெத்லகேம் சூஸ் பண்றார் அப்படின்றது, சரிங்களா? ஆனா பெத்லகேமுக்கு கர்த்தர் இயேசுவின் பிறப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறத பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்மால கவனிக்க முடியுது. அப்படி என்ன நிறைய ஒற்றுமைகள் கர்த்தர் இயேசுவின் பிறப்புக்கும் பெத்லகேம் என்ற ஊருக்கும்? நீங்க கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகள, பொதுவாகவே பெத்லகேமுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது அந்த காலத்துல அப்படின்னா, தி சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதினுடைய நகரம் என்ற பெயர், சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே கர்த்தர் இயேசு அவர் கூட யாருடைய சந்ததியாக அங்க வந்தார்? தாவீதினுடைய சந்ததி. சோ பெத்லகேம் தாவீதின் நகரம்னா கண்டிப்பா தாவீதின் சந்ததியில இருக்கிற மேசியா கூட இந்த நகரத்துலதான் உண்மையிலே பிறந்தா கரெக்டா இருக்கும், பெத்லகேம்ல பிறந்தா தான் கரெக்டா இருக்கும். இது ஒரு ஒரு ஒற்றுமை நம்ம கவனிக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா, தாவீது வந்து ஒரு மேய்ப்பன் இல்லைங்களா? தாவீதின் நகரம் என்று சொல்லிட்டா தாவீது என்ன வேலை செய்தார்? மேய்ப்பன். அதே போல கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் பிறக்கும் போது, அதே பெத்லகேம்ல பிறக்கும் போது அவருடைய பிறப்பு பத்தின அந்த அறிவிப்பு கூட முதல் முதல்ல யாருக்கு தான் வெளியாச்சுன்னா, மேய்ப்பர்களுக்கு தான். இங்க நம்ம என்னதான் சொல்ல வரோம், ஏன் தேவன் கர்த்தர் இயேசு பிறக்கிறதுக்கு பெத்லகேம் சூஸ் பண்ணார் நமக்கு தெரியல, ஆனா பெத்லகேமுக்கும் கர்த்தர் இயேசுவின் பிறப்புக்கும் நிறைய சம்பந்தங்கள் ஒரு ஊற்று வருது. ஒன்னு தாவீதின் நகரம், அப்ப தாவீதின் சந்ததி கூட அங்கத்தான் வரும். இன்னொன்னு தாவீது ஒரு மேய்ப்பரா இருந்தார். சோ கண்டிப்பா அவர் பிறக்கும் போது மேய்ப்பர்கள் இருக்கிற அந்த ஊர்ல தான் முதலாவது அந்த செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம், இந்த ஒட்டுமொத்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய அப்பம் நிறைந்த இடம், தேவனுடைய அப்பம் வாசம் இருக்கிற இடம் அப்படி நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதாவது அப்பம் நிறைந்த வீடு அப்படி சொல்ல நினைக்கிறேன். அப்பம் நிறைந்த வீடு என்பது பெத்லகேம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம், அந்த ஒட்டுமொத்த வார்த்தைக்குரிய ஒரு அர்த்தம். சோ இது கூட ரொம்ப கரெக்டா ஆக்ட் ஆகும். கர்த்தர் இயேசு தன்னை குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கினா ஜீவ அப்பம். சோ உண்மையிலேயே அப்பம் சகோதர சகோதரிகளே, வசனம் நீங்க படிங்க, யோவான் 6:35 போதும், ஜீவாப்பம் நானே என்று அங்க சொல்லும் போது எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலகமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பம் நிறைந்த வீடு என்று நம்ம அங்க சொல்லணும். கண்டிப்பா இது எதை குறிக்குது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஜீவ அப்பம் கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து. பெத்லகேம் என்றாவே அப்பத்தின் வீடு சொல்லும் போது அப்ப ஜீவ அப்பம் கூட எங்க பிறந்தா தான் கரெக்டா இருக்கும், பெத்லகேம்ல பிறந்தா தான் சரியா இருக்கும். பாருங்க அந்த சில ஒற்றுமைகள் தான் நம்ம உங்களுக்கு காமிக்கிற வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒன்னு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் 19 படிக்கலாம். ஒன்னு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் 19 வசனம். ஒன்னு நாளாகமும் 2:19 படிக்கிறீங்களா? 2:19 அதான் படிக்கிறீங்களா? சரி சரி 18 படிங்க. சரி ஓகே ஓகே. ஒன்னு குறிந்தே 2:19 ஊர் ஒரு பேர் வருது இல்லைங்களா? இந்த ஊர் யாருன்னு நீங்க படிங்க, 4 அதிகாரம் அதுலயே 4:4 படிங்க. ஒன்னு நாளாகவும் 4:4 படிங்க. குமார் இந்த ஊர் யார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின ஒரு பேர் தெரியும், பெசலேயல் இல்லீங்களா? இந்த பெசலேயலோட பாட்டி தான் இந்த ஊர், பெசலேயலோட பாட்டி தான் இந்த ஊர். அவர் பிறந்த இடம் என்னது? எப்பிராத்தா எனப்பட்டா பெத்தலகேம். புரியுதுங்களா நான் கொண்டு வர பாயிண்ட்? ஊர் பத்தி வசனம் என்ன சொல்றது நீங்க படிங்க, யாத்ராக சாரி பெசலேயல் பத்தி வசனம் என்ன சொல்றதுன்னு படிங்க, யாத்ராகமம் 31:2-3. யாத்ராகமம் 31:2-3 பாத்தீங்களா? பெசலேயலுக்கு ஊர் என்ன மாதிரி ஆகுறாரு மணிக்கணும், பெசலேயலுக்கு வந்து ஊர் சரிங்களா, அப்பா பாட்டின்னு சொல்லிட்டு மணிக்கணும் அப்பா, அந்த ஊரோட அம்மா இருக்கிறாங்க பாரு, அதாவது பெத்லகேமோட பாட்டி, அவங்க பிறந்த இடம் தான் என்னன்னா பெத்லகேம் சரிங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இந்த பெத்லகேமோட விசேஷம் என்னன்னா, கண்டிப்பு பண்ணு இந்த வசனம் கண்டிப்பு பண்ணு. சரி,
மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அபிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபு.
நீங்க அதுல 6 வசனம் படிங்க. படிங்க.
மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அபிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக உட்பிரது உணர்ந்து ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அறியவே.
இங்க அந்த அகோலியா மற்றும் பெசலேயல் இவங்க ரெண்டு பேர் பத்தி பேசும்போது, அவங்களுக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி அல்லது ஞானத்தை தருகிற இருதயத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனா இவங்களுக்கு பெத்லகேமுக்கு என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்? இவங்களுடைய பாட்டி பிறந்த ஊர் தான் என்னது? பெத்லகேம். பாருங்க, இப்ப பெசலேயலுக்கு எப்படி ஞானத்தை அருளுகிற ஆவி தேவன் தந்தாரோ, சேம் இதே போல ஒரு வசனம் நீங்க எங்க கவனிக்கலானா, ஏசையா 11:1-2. ஏசையா
11:2.
பாத்தீங்களா? அப்போ இங்க பெசலியேல் என்று எடுத்துக்கொண்டு அவருக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி அல்லது ஞானம் உள்ள இருதயம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல சேம் விஷயம் எங்க கவனிக்கிறோம், கர்த்தர் இயேசுவை பற்றி பேசப்பட்ட தீர்க்க தரிசனத்துல கூட அவருக்கு கூட ஞானத்தை அருளுகிற ஆவி கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்ப்போம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, அப்போ பழைய ஏற்பாட்டுல பெசலியேலுக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி தேவன் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, ஆசரிப்பு கூடாரம் கட்டுறது. நல்லா கவனி, ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளம்னா, சுவிசேஷ இயக்கத்துல உருவாகி கொண்டிருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய சபை கிடையாது. சோ அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி வாங்கினவர் பெசலியேல். கண்டிப்பா இவர் யாருக்கு அடையாளம், நிஜத்துல உண்மையிலேயே தேவனுடைய ஆலயமாகிய சபையை கட்ட போகிற அளவுக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி வாங்கின கர்த்தர் இயேசுக்கு அடையாளம். சோ பெசலியேலுக்கு பெத்லகேம் சம்பந்தம் இருக்குதுன்னா, அப்ப கண்டிப்பா கர்த்தர் இயேசுக்கு இது சம்பந்தம் இருக்கணும், பெத்லகேமுக்கு சம்பந்தம் இருக்கணும். சோ இது நிமித்த கர்த்தர் இயேசு பெத்லகேம்ல பிறந்திருக்கலாம். கொண்டு வர கனெக்டிவிட்டி பாயிண்ட் உங்களுக்கு புரியுது, ஏன் இவ்வளவு ஆதாரம் காமிக்கிறோம். கர்த்தர் இயேசு பெத்லகேம்ல பிறக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம், ஆனா ஏன் பிறக்கணும்னு நமக்கு தெரியல. ஆனா வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சில ஆதாரங்கள் கவனிக்கும் போது சில அருமையான ஒற்றுமைகள் அங்க வரும். ஒரு பக்கம் பார்த்தா பெத்லகேம் தாவீதின் நகரம், அப்ப தாவீதோட சந்ததி கூட அங்கதான் பிறக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பெத்லகேம் அப்பத்தின் அப்பம் நிறைந்த வீடு, அப்ப ஜீவாபம் கூட அங்கதான் வரும். ஒரு பக்கம் பார்த்தா ஆசரிப்பு கூடாரம் கட்டுற பெசலியேல் அவங்களுடைய சொந்த ஊர் பெத்லகேம், அவங்க பாட்டி அங்கதான் பிறந்திருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அதுக்கு நிஜமான தேவனுடைய ஆலயம் கட்ட போகிற சபையை கட்ட போகிற கர்த்தர் இயேசு கூட இங்கதான் பிறந்தாகும். எந்த ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் இருந்தாகணும்னா பெத்லகேம். சோ இவ்வளவு ஆதாரங்கள் நம்ம அங்க எடுத்து வைக்கலாம் சகோதர சகோதரிகள். இது இல்லாம பிரமிடில ஒரு ஆதாரம் இருக்குது பெத்லகேம் பத்தி, ஆனா அதை நான் இப்ப பேசுறேன்னா உங்களுக்கு இன்னும் கொலை கூட்ட மாதிரி ஆயிடும். இவ்வளவு தூரம் போதும் சரிங்களா? பிரமிடு பத்தி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயில நம்ம அங்க பார்க்கலாம் சகோதர சகோதரி. அப்போ இங்க மீக்கார் முதல் வசனத்துல என்ன பேசுறாருன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மீட்பர் உங்களுக்கு வருவார், பட் அவரை நீங்க மறுத்தளிச்சிருவீங்க. அதன் நிமித்தம் ஒரு முற்றுகை உங்களுக்கு வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பாக அங்க வரும். ஆனா அதே நேரத்தில் அந்த மீட்பர் எப்படி வருவார், எங்க வருவார் அடையாளம் வேணாம் நான் சொல்றேன். அந்த மீட்பர் எங்க வருவார் அப்படின்னா, உங்களுடைய ஊர்ல பெத்லகேம்ல தான் வரும். பாருங்க, இதுல கூட பெத்லகேமுக்கு கர்த்தர் இயேசுவின் பிறப்புக்கு ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. பெத்லகேம் பத்தி தேவன் என்ன சொல்றாரு, யூதாவுல எவ்வளவோ ஆயிரம் பட்டணங்கள் இருக்குது, ஆனா அதுல எல்லாம் நீ ரொம்ப பெரிய பட்டணம், அதனால இஸ்ரேலை ஆளுகிற பிறப்பு உனக்கு வருவார் அப்படி சொல்றாரா? இல்ல, இஸ்ரேல் யூதாவில் உள்ள ஆயிரங்களிலே நீ தான் சின்ன பட்டம், அதனாலதான் நான் உனக்கு அங்க மேசையா அனுப்புறேன். சோ இது இது என்ன காரணத்தை நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா, கர்த்தர் இயேசு உண்மையிலேயே தெய்வீக சிருஷ்டிப்புகள்ல மேலான சிருஷ்டிப்பு, ஆனா கூட அவரை தெய்வீக திட்டத்துல தன்னுடைய மரணத்துல அதாவது தன்னுடைய ஜீவனை பலியாக செலுத்தணும்னா ஒரு மேலான சிருஷ்டிப்பாக வந்து அவர் செலுத்த முடியாது. மாறாக தேவன் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தார், என்னதான் அவர் மேல சித்தம் வச்சார்னா, இந்த உலகத்திலே கீழான மனுக்குலத்துல ஒரு சாதாரணமான மனிதனாக பிறந்து சிலுவையின் மரண பரியந்தம் உங்களை நீங்க கீழ்படுத்தி தாழ்த்தி கேவலமான நிலைமையை எடுத்து உங்களுடைய ஜீவனை பலியா செலுத்தும். சோ மேசியாவினுடைய வருகை மிகவும் கேவலமான முறையில இந்த உலகத்துல வந்து அவர் மரிப்பார் என்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்காக யூதாவில் எவ்வளவோ ஆயிர பட்டணங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப சின்ன பட்டணமாகிய பெத்லகேம தேவன் என்ன பண்ணிருக்கிறார், செலக்ட் பண்ணிருக்கிறார். இது கூட பாருங்க அவருடைய மரணத்துல ஒரு ஒப்புமை. இதெல்லாம் நாம் காரணம் சொல்லலாம், ஏன் தேவன் பெத்லகேமாங்க செலக்ட் பண்ணணும். அது மீக்காங்க சொல்ற, உங்களுடைய மேசியா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ராஜ அரண்மனையிலேயோ பெரிய பட்டணங்களையோ பிறக்க போறது இல்ல, அவர் ரொம்ப சாதாரணமான சிறிய பட்டணமாகி பெத்லகேம்ல தான் அங்க பிறப்பார். இப்ப நம்ம மீக்காவுக்கு வரலாம், அஞ்சாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தோட மீதி பார்ப்படுகிறது. இது நம்ம உங்களுக்கு விளக்கம் பண்ண அவசியம் வேண்டியது. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது அப்படின்னா எதை குறிக்குது, கர்த்தர் இயேசுவின் பிறப்பு உண்மையிலே பெத்லகேம்ல பிறந்ததுல இருந்துதான் அவருடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குதா? ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புகளே அவருடைய சரித்திரமே பெத்லகேம்ல இருந்துதான் ஆரம்பிக்குதா? இல்ல, இஸ்ரேலே ஆளுகிற பிறப்பு உன்ட்ட பிறந்தாலும் அவருடைய பிறப்பு அப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பாக அனாதி நாட்கள்ல அவருடைய பிறப்பு எப்பவோ சம்பவித்தாச்சு. அதாங்க மீகா பேசுறேன். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சிருந்தாங்கன்னா மேசியா வரும்போது இவர் தான் மேசியான்னு சரியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஞானம் அருளப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மீட்பர் பத்தி பேசுது சரிங்களா? சோ அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் மீட்பர் இல்ல, உலக ஜனங்களுக்கும் மீட்பர். இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் போறோம். கண்டிப்பா அவர் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் மீட்பர்னா, அவர் மாத்திரம் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் மீட்பர் இல்ல, அந்த மீட்பின் வேலையில யார் கூட பங்கு பெறாங்க? சபை. சோ அவங்களுக்கு கூட மீட்பர்கள் என்று பேர், இரட்சகர்கள் என்று பேர். அப்போ முதல் இரண்டு வசனங்களும் இஸ்ரேலுக்கு அருளப்படுகிற அந்த ஒரு மீட்பர் பத்தி பேசுது. ஆனா மூணாவது வசனம் இஸ்ரேல் மற்றும் உலக ஜனங்களுக்கு அருளப்படுகிற ஒரு மீட்பர் பிளஸ் 144,000 மீட்பர்கள் பத்தி பேசுது. பாருங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மூணாவது வசனம் இப்ப படி. பாருங்க, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஏதோ ரெண்டு வசனத்துல ஏதோ ஒரு மீட்பர் பிறப்பை பத்தி தேவன் பேசிட்டு வர, ஆனா அடுத்த வசனத்துல சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு பிரசவிக்கிறவளை அவர் காண்பிக்கிறார். காண்பிச்சு அவங்க பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ வரிசையா பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. பிரசவிக்கிறவள் யாரை குறிக்கும்? இந்த உலகத்திலேயே ரெண்டு வகுப்பார் பிரசவ வேதனை படுகிறதாக அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 8 எழுதுறார். ரோமர் 8:28-29 படிக்கிறார். ரோமர் 8:28-29 மன்னிக்கணும், 20 வசனம் இல்ல இல்ல
22.
தெய்வீக திட்டத்துல சர்வ சிருஷ்டியுமே இன்னைக்கு ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. பவுல் ஒரு வகுப்பார் பத்தி பேசுறார். இவங்க யாருன்னா உலக ஜனங்க. ஆனா அடுத்த வசனம் நீங்க படிக்கலாம். அவங்க எப்படி பிரசவித்து தவிக்கிறாங்களோ அதே போல நாமும் நம்முடைய சரீர மீட்புக்காக ரட்சிப்பு நம்மை அடையும்படி தவிக்கிறோம். இந்த நாமும் யார்? அவள் யார் பத்தி நாமும் என்று பேசுறோம்? சபை பத்தி அங்க பேசுறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்துல உலக ஜனங்கள் பிரசவ வேதனை அடைறதா பேசுறார். ஆனா அடுத்த வசனத்துல அதற்கு முன்பாக சபை தங்களுடைய ரட்சிப்பை அடையும்படி பிரசவ வேதனைப்படுகிறது என்று அவர் பேசுறார். எதை பத்தி அவர் பிரசவ வேதனை அவர் சொல்றார்? சபையுடைய ரட்சிப்பை ஏன் அவர் பிரசவ வேதனைக்கு ஒப்பிடணும்? நியூ கிரியேஷன் கிளாஸ் கேட்டிருக்கோம். உடன்படிக்கை பண்ணும் போது புதிய சிந்தையானது கருவளவுல நமக்குள்ள ஸ்தாபிக்கப்படும். நாம் ரட்சிப்பை அடையணும்னா கண்டிப்பா அந்த கருவளவுல இருக்கிற சிந்தை எப்படி 10 குழந்தையா வளருதோ அது போல இந்த சிந்தை நம்முடைய மரண பரியந்த ஒரு பூர்ண நிலைமையை வளர்த்து கொண்டு வந்து இது நம்மை விட்டு என்ன ஆகணும்? வெளியே போகும். அத பைபிள் எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? ஒரு பிரசவ வேதனைக்கு அவர் ஒப்பிட்டு இருக்கிறார். எப்போ இந்த புதிய சிந்தை நம்ம விட்டு வெளியே போகுதோ அப்போ நம்ம மரணத்தை சந்திச்சிருவோம். இந்த புதிய சிந்தைக்கு தான் தேவன் அழியாமை சரீரத்தை சபை வாய்ப்பு என்ன பண்ண போறார்? தரப்போறார். இந்த மாம்ச சரீரத்துக்கு அவர் தரப்போறதே. அப்ப இது எதுக்கு கரெக்டா ஒப்பிட்டு ஆகுது அப்படின்னா, சபை அந்த புதிய சிந்தையாக புதிய சரீரத்தோடு அவங்க இணைகிற வரை அவங்க பிரசவ வேதனைப்படுகிறதாகவே எடப்படப்படுறாங்க, கருதப்படுகிறாங்க. சகல விதமான பாவங்கள், உலகத்தின் எதிர்ப்புகள், எல்லா விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் எதிர்த்து போராடி 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 கடைசியில் அவைகள் அனைத்திலையும் ஜெயம் கொண்டு தங்களுடைய புதிய சிந்தை அவங்க என்ன பண்ண வேண்டி இருக்கு? பூர்ணப்படுத்தி அந்த ஒரு சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதனாலதான் இது பைபிள்ல பிரசவ வேதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மீக்காவுக்கு வந்தோம்னா சகோதர சகோதரிகளே, ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இங்க கூட பெண்பால்ல பேசப்பட்டிருக்கிறத நீங்க கவனிக்கணும். அப்ப அந்த பிரசவிக்கிறவள் பெண்பால்ல பேசப்பட்ட அந்த அவள் யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, மேசியா மரித்ததற்கு அப்புறம் இந்த உலகத்துல 2000 வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையினுடைய அங்கங்கள் திருச்சபை மக்கள் தான் அந்த பிரசவிக்கிறவள் சகோதர சகோதரிகள். சோ பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இது எது அடையாளப்படுத்துது? பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும்னா என்ன அர்த்தம்னா இந்த சபையானது நிறைவடையணும். அவ்வளவுதான் சிம்பிளா நான் சொல்றேன். ரொம்ப இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். புரிஞ்சுக்கணும், பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும்னா என்ன அர்த்தம், சபை தங்களுடைய புது சிந்தையை ஒவ்வொருத்தரும் 144,000 பேரும் தங்களுடைய வாய்ப்பை அடைஞ்சு முடியணும், புது சிருஷ்டியாக பிறந்து ஆவிக்குரிய நிலைமையை அழியாமையே சென்று அடையணும். அது மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். யார் இந்த அவர்கள்? இங்க யார் பத்தி தான் மீகா பேசிட்டு இருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்கள். அவர்களை ஒப்பு கொடுப்பார் யார் கிட்ட? புறஜாதியார் கைங்க. மீகா ரொம்ப அருமையா என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களே உங்களுக்கு மேசியா எதிர்பார்த்தபடி வருவார், ஆனா அவரை நீங்க மறுதளிச்சிருவீங்க. மறுதளிச்சது நிமித்தம் தேவன் உங்களை ஒரு புறஜாதிகளின் முற்றுகைக்குள்ள ஒப்பு கொடுப்பார். இந்த முற்றுகைக்குள்ள போய் உங்களுடைய தேசம் முழுவதுமா சிதறடிக்கப்படும். இந்த சிதறடிக்கப்பட்டு நீங்க எவ்வளோ, நீங்க ரொம்ப நாள் நீங்க புறஜாதிகளுக்கு கீழே அடிமையா இருக்கணும். எவ்வளோ நாள் நீங்க அப்படி அடிமையா இருக்கணும்னு கேட்டா, பிரசவிக்கிற ஒரு வகுப்பார் இந்த பூமியில மேசியாவின் மரணத்துக்கு அப்புறம் வருவாங்க. அவங்க எல்லாருமே பிரசவ வேதனை அடைஞ்சு தங்களுடைய சபை வாய்ப்பு அடைகிற வரைக்குமே நீங்க பூமியில புறஜாதிகள் மத்தியில அடிமைகளாகத்தான் இருக்கும். அது ஒரே வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். கஷ்டமா இருக்கா நான் பேசுறேன்? ஏதாவது புரிஞ்ச கஷ்டமா இருக்குதான் சகோதர சகோதரிகளே? அது பவுல் ரொம்ப அருமையா பேசுறார். ரோமர் 11:25-26 ரோமர் 11:25-26 பாத்தீங்களா, இந்த புறஜாதியாருடைய நிறைவேதி எதை குறிக்குது? அதுதான் மீகா இங்க சொல்ற, பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும். அதாவது யூதர்கள் என்னைக்கு கர்த்தர் இயேசுவ மறுதளிச்சாங்களோ சபை வாய்ப்பு அன்னைக்கே அவங்களை விட்டு நீங்கியாச்சு. இப்ப இந்த வாய்ப்பு முழுக்க புறஜாதிகள் கையில இருக்குது. இந்த வாய்ப்பை புறஜாதிகள் பெற்றுக்கொண்டு அவங்களுக்குள்ள 144,000 பேர் செலக்ட் ஆகி முடிகிற வரைக்கும், புறஜாதி நிறைவு வருகிற வரைக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பங்குக்கு என்னதான் உண்டாயிருக்கும்? கடின மனது. அது என்ன கடின மனது பத்தி பேசுறார்? இது வரைக்குமே கர்த்தர் இயேசுவை ஒரு வகுப்பாரு இஸ்ரேல்ல மேசியா என்று என்ன பண்றதில்ல, ஏற்றுக்கொள்றதே. சோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ள அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க. இன்னும் தேவனுடைய ஜனங்கள், ஒரு வல்லமை பெற்ற ஜனங்கள், அந்த கண்டிஷனுக்கு இன்னும் அவங்க வரல. இன்னுமே அவங்க அப்படித்தான் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் மீகா அங்க சொல்ற, பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களே ஒப்பு கொடுப்பார். நெக்ஸ்ட் வசனம் பாருங்க, 3வதுல மீதி பாட் படிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். இது எதை குறிக்குது? அப்பொழுது என்று பைபிள்ல வரும்போதே ஏதோ ஒரு காலப்பகுதியை குறிக்குது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்பொழுது என்று வரும்போதே தீர்க்க தரிசனத்துல அவர் ஒரு டைம் பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலப்பகுதியை அது குறிக்கிறதாக நீங்க மனசுல வைக்கணும் சகோதர சகோதரி. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் என்று இங்க என்ன வசனம் பத்தி பேசுதுன்னா, இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதியாருடைய நிறைவு வரைக்கும் உலக ஜனங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. எப்ப புறஜாதியார் நிறைவு உண்டாகுதோ அப்பொழுது, அது ஒரு சில ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மிக உபத்திரவமான அனுபவங்களை புறஜாதி தேசங்களுக்கு கீழே வாங்குவாங்க. அந்த புறஜாதி தேசங்களுக்குள்ள மிக உபத்திரவமான அனுபவங்கள் வாங்கும் போது அதன் நிமித்தம் அநேகர் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள மடிஞ்சு போயிருவாங்க, வேற மாதிரி சொன்னா இறந்து போயிருவாங்க. ஆனா அப்படி இறந்து போகிற இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளயும் கூட சில உண்மையான ஜனங்கள் தேவன் மேல அவங்க வைத்த ஆழமான விசுவாசத்தின் நிமித்தம் அவங்க இறந்து போகாமல் காக்கப்படுவாங்க. அப்படி காக்கப்படுகிற ஜனங்கள் இஸ்ரேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவங்க இஸ்ரேல் தேசத்துல மீதியா இருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனா இது நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இது செகண்ட் பார்ட்ல கிளியரா நம்ம பார்க்கணும். சரிங்க, இப்ப நீங்க 4வது வசனம் படி. இங்க அவர் யார்? அந்த அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அவர் நின்று கொண்டு கண்ணி பண்ணுங்க. பாருங்க சகோதர சகோதரிகளே, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமத்துவத்தோடும் மேய்ப்பார். மேய்ப்பார் இதெல்லாம் எதை குறிக்குது என்றா, இதெல்லாம் அதாவது சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது வசனம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைவேறி முடிஞ்சாச்சு. மூணாவது வசனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது பத்தி பேசும். புறஜாதியார் நிறைவு வர்ற வரைக்கும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா மூணாவது வசனத்தோட பாதியில இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்காலத்துல நடக்க போறது பத்தி பேசும். சரிங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க புறஜாதியாருக்கு கீழே அடிமைகளாக இருந்து அநேக உபத்திரவங்களை இனி சீக்கிரத்துல வாங்குவாங்க. சரிங்களா, இது நீங்க இன்னும் அஞ்சு ஆறுல தெளிவா நம்ம படிக்கலாம் என்ன உபத்திரவம் வாங்குவாங்க. அப்படி அந்த உபத்திரவங்களை புறஜாதிகள் கிட்ட இருந்து வாங்கும் போது அதுல நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. ஆனா அவங்க மத்தியில சில இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் உண்மை காண்பிச்சு தங்களுடைய ஜீவனை அவங்க காத்துக்கொள்வாங்க. தேவன் மேல காண்பிக்கிற விசுவாசத்தை நிமித்தம் அவங்களுக்கு ஜீவன் காக்கப்படும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய இரண்டாம் அறிக்கையில் அவர் இப்ப வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நின்று கொண்டு தன்னுடைய நாமத்தின் மகத்துவத்தோடு அவங்களை மேய்ப்பார். சோ இஸ்ரேல் ஜனங்களை அவர் மேய்ப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். மேய்க்கிறதுனா என்ன அர்த்தம் என்று நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, எரேமியா 24:6 படிக்கலாம். எரேமியா 24:6 அவர்களை நாட்டுவேன் அவர்களை பிடுங்க மாட்டேன். இதுதான் மேய்க்கிறது. சக்கரத்திரியேசு அந்த உபத்திரவங்கள் மத்தியில உண்மையாக இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய சத்தியங்கள் தந்து வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து அவங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். இதெல்லாம் இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களாக நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் நாலு வசனம். நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த நாலு வசனங்களும் மீட்பர் மற்றும் மீட்பர்கள் பத்தி பேசும். சோ மீட்பருடைய வருகை இஸ்ரேலுக்கு எப்படி இருக்கும், அவங்க மீட்பரை என்ன செய்வாங்க, அதன் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், ஒரு 2000 வருஷம் அவங்க புறஜாதிகளுக்குள்ள அடிமைகளாக இருப்பாங்க. ஆனா மீட்பர் அவங்கள கைவிடுறது இல்ல, சபை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் மீட்பர் மறுபடியும் அவங்கள மேய்க்கத்தான் போறார். அதுதான் நாலாவது வசனத்துல இருக்குது பாருங்க. ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இது எதை குறிக்குது என்று பார்க்கும் போது முதல் வரிகையில மேசியா வரும்போது இஸ்ரேல் ஜனங்களால அருவறுக்கப்பட்டார். அதான் ஏசாயா 53 படிக்கிறோம், அவரை காணாத படிக்க அவருடைய முகத்தை திருப்பி கொண்டோம், அப்படித்தான் அவர் நடத்தப்பட்டார். ஆனா இரண்டாம் வரிகையில இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதியாருடைய நிறைவு வந்ததற்கு பின்பாக அவரை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வதன் நிமித்தம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். இதன் நிமித்தம் எந்த ஜனங்கள் மூலமாக அவர் வெறுக்கப்பட்டாரோ இப்ப அதே ஜனங்கள் மூலமாகவே அவருடைய நாமம் உலகம் எங்கும் மகிமைப்படுத்தப்படும். அந்த பாயிண்ட் தான், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் என்கிற ஒரு அர்த்தமாக நான் பார்க்கிறேன். அஞ்சாவது வசனம் நீங்க படிக்கணும். இப்ப 5:6 வந்து செகண்ட் பார்ட் இல்லைங்களா, செகண்ட் பார்ட் நம்ம என்ன டாபிக் கொடுத்திருக்கிறோம், மீட்பு தி டெலிவரன்ஸ் நாம கொடுத்திருக்கோம். இப்ப படிங்க பாருங்க, முதல் நாலு வசனங்கள் மீட்பர் பத்தி பேசுது. இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருடமாக புறஜாதிகளுக்குள்ள அடிமைகளாக இருக்கிறாங்க, அவங்களை மீட்க போகிற மீட்பர் பத்தி பேசுது. ரெண்டாவது அந்த 5:6 இந்த ரெண்டாவது பகுதி, அந்த மீட்பர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அந்த அடிமைத்தனத்தில இருந்து மீட்பார், அந்த மீட்பு பத்தி பேசுது. அஞ்சாவது இப்ப படிங்க சிஸ்டர் மறுபடியும் 5:5 வசனம். இப்படித்தான் மீட்க போறார். சோ மீட்பர் நான் பாக்குறோம், இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு தேவன் கொடுப்பார். அந்த மீட்புனா உங்களுக்கு புரியுதா, ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை எப்படி இருக்கும் அதுதான் அந்த வசனத்துல அவரு விளக்குறார். விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா, முதலாவது பாயிண்ட், இவரே சமாதானக்காரர். இதுக்கு நம்ம பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை என்று சொன்னா அப்ப அவங்க ஏதோ ஒரு இதுல என்ன பண்றாங்க, மாட்டி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்க. அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இயேசு 2 வருகையில முக்கியமாக அவர் வேலை செய்யறாங்க. எதுல மாட்டி இருக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல சொல்றேன். என்ன வசனம், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும் போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும். இந்த விஷயத்துலதான் இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டியிருக்கிறார். யாரோ அசீரியர்கள் என்கிற குரூப் கையில இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டியிருக்கிறார். யார் இந்த அசீரியர்கள்? சோ இந்த நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம முன்னாடி சொன்ன பாருங்க, சங்கீதம் 83 எசேக்கியல் 38, இந்த ரெண்டு அதிகாரங்களுமே இஸ்ரேல் தேசத்துக்கு இனி வரப்போகிற ரெண்டு யுத்தங்கள் பத்தி பேசுது. இதை பத்தி ஓரளவு வேணா இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். சங்கீதம் 83 எந்த யுத்தம் பத்தி பேசுதுன்னா, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அரபு தேசங்கள், அந்த அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் தொடுத்து வரும். எந்த நோக்கத்தோட வரும்? சங்கீதம் 83 வீட்டுல போய் நீங்க படிக்கலாம். இனி இஸ்ரேல் வந்து மேப்லயே இல்லாத படிக்க நாங்க பண்ணுவோம் என்கிற நோக்கத்தோட அது வரும். ஆனா இது வந்து முதலாவது நடக்க போற போர், சரிங்களா? இதற்கு அப்புறம் இதுல வந்து இஸ்ரேல் ஜெயிச்சிருவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இஸ்ரேல் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு எசேக்கியல் 38 சொல்லப்பட்ட இன்னொரு யுத்தம் இஸ்ரேல் மேல வரும். அந்த யுத்தம் எப்படி இருக்கும், யார் வருவாங்க அப்படின்னா, இப்ப அரபு தேசங்கள்லாம் தோத்துட்டனால ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்து அவங்க அமைதியாயிருவாங்க. பட் அவங்களே இருப்பாங்க இந்த ரெண்டாவது யுத்தத்துல. பட் மூல காரணமா இந்த ரெண்டாவது யுத்தத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய சில வல்லரசுகள், அந்த வல்லரசுகள் லிஸ்ட்ல இங்கிலாந்து வருது, ரெண்டாவது ரஷ்யா வருது, பின்னால அமெரிக்கா சேர்ந்துரும், இந்தியாவில கன்ஃபார்மா சேர்ந்துரும், அதுக்கப்புறம் அரபு நாடுகள் கூட அந்த லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமா வரும். இதெல்லாம் நான் வெறும் வாயில சொல்றேன். என்ன பதர் இங்கிலாந்து பத்தியும் லண்டன் பத்தியும் இங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். எசேக்கியல் 38 சங்கீதம் 83 தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. அது பிரபாபதர் வந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு எடுக்க டைம் இல்லை, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு யுத்தங்கள் வரும். இதுல அந்த ரெண்டாவது யுத்தம் இருக்கு பாருங்க, அதாவது உலக வல்லரசுகள் இஸ்ரேல் தேசத்தின் மேல வரும் என்று. அந்த யுத்தத்தை தான் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா அர்மேகதோன் யுத்தம் என்று சொல்லுது. அல்லது ஃபாலோ கிளாஸ்ல சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்க, மூன்றாம் உலகத்தின் போர், தேர்ட் வேர்ல்டு வார், அது வந்து இதுதான் உலக சாம்ராஜ்யங்களுக்கு வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா வரும். அப்படி அவங்க வர்ற விஷயத்தை தான் மீக்கா 5 அசீரியர்கள் நம்முடைய தேசத்திலே வரும் போது, அசீரியர்கள் ஒரு வகுப்பார் கிடையாலும் எசேக்கியல் 38 சம்பந்தப்பட்ட ஒரு குரூப். பட் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. இங்க நம்ம என்னதான் சொல்றோம்னா, அசீரியர்கள் வரும் போது என்பது அது ஒரு ஒரு இஸ்ரேல் மேல இருக்கிற ஒரு பிரச்சனையை குறிக்கிறது. என்ன பிரச்சனைனா, இஸ்ரேல் தேசத்தின் மேல நடக்க போகிற யுத்தம். யார் யுத்தத்துல தலைமை ஏற்று வருவாங்க? இந்த உலகத்தினுடைய வல்லரசுகள், இந்த உலகத்தினுடைய வல்லரசுகள் இஸ்ரேல் மேல போர் தொடுக்கும்படி வருவாங்க. இப்படி வர்றது தான் இஸ்ரேல் மேல ஏற்படுற பிரச்சனை. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட் கவனிக்கணும், இது நடக்கும் போது புறஜாதியாருடைய நிறைவு இந்த பூமியில உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? சபை நிறைவடைஞ்சிருக்கும். ஆச்சரியமான பாயிண்ட் என்னன்னா, இஸ்ரேல் மேல இந்த அரபு தேசங்கள் செய்கிற முதலாவது யுத்தம் அப்போ சபை இந்த பூமியில தான் இருக்கும், சரிங்களா? அந்த யுத்தத்தை சபை பார்ப்பாங்க. ஆனா நடக்க போகிற ரெண்டாவது மிகப்பெரிய யுத்தத்தை சபை பார்க்க மாட்டாங்க. அது முலாட்டியும் புரஜாதியாருடைய நிறைவு இந்த பூமியில உண்டாயிருக்கும், சரிங்களா? இப்ப இந்த ரெண்டாவது யுத்தத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டும் போதுதான் இப்ப தேவன் அவங்கள இதுல இருந்து தான் இந்த மீட்பர் அவங்கள விடுவிப்பார் அல்லது மீட்பார், சரிங்களா? எப்படி விடுவிப்பார் என்று நம்ம கேட்கும் போது வசனம் அதுதான் சொல்லுது, அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும் போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். சோ ஏ இந்த நடக்க போகிற அந்த ரெண்டாவது பெரிய யுத்தத்தில இருந்து இஸ்ரேல் தேசத்தை தேவன் இரட்சகர் விடுதலை செய்ய போறார். அந்த விடுதலை யார் மூலமா செய்ய போறார்னா, ஒரு 7 அதிபதிகள் ஏற்படுத்த போறாரு, 7 மேய்ப்பர் ஏற்படுத்த போறாரு, 8 அதிபதிகள் ஏற்படுத்த போறாரு. ரெண்டு பேரும் கண்டிப்பா வேற வேற தான், ஏன்னா நம்பர் வேற வேற. கண்டிப்பா தேவன் யாரை ஏற்படுத்துவார்? 7 மேய்ப்பர், 8 அதிபதிகள். அப்படின்னா எல்லாமே அடையாள பாசி தீர்க்க தரிசன பாசி. மேய்ப்பர்கள் ஒரு வகுப்பார், அதிபதிகள் ஒரு வகுப்பார், ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் பீப்புள் கிடையாது, சரிங்களா? மேய்ப்பர்கள்னா யாரு? நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்திலேயே சர்வ சிருஷ்டிப்புகள்லயே பிரதான மேய்ப்பன்னா பிதாவாக்கிய தேவன், அடுத்த நல்ல மேய்ப்பன்னா கர்த்தரே. பட் மேய்ப்பர்கள், அதுவும் 7 மேய்ப்பர்கள்னா கண்டிப்பா 7 காலகட்ட சபையில வாழ்கிறார் பரிசுத்த வான்கள் மேய்ப்பர்கள். சோ 7 மேய்ப்பர்கள் யாரை குறிக்கிறது? 144,000 பேராக்கிய சபையை குறிக்கும். அப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா உலக சாம்ராஜ்யங்கள் வரும்போது சபை வந்து சண்டை போடுவாங்களா? அப்படியா நம்ம சொல்றோம்? அப்படி நம்ம அங்க சொல்றது இல்ல சகோதர சகோதரிகளே. 7 பைபிள் எதிர் கிடையாது, கம்ப்ளீட்னஸ், ஒரு பூரணம் அல்லது முழுமை. இங்க தேவன் என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? இந்த உலகத்தின் உலக சாம்ராஜ்யங்கள் இஸ்ரேல் மேல 3 உலக போர் தொடுக்கும் போது சபையானது என்ன ஆயிருக்கும்? கம்ப்ளீட் ஆயிட்டு கிறிஸ்து தான் உலக இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்க போறார். அந்த மீட்பின் வேலையில மறைமுகமாக கிறிஸ்துவோட சேர்ந்து சபை கம்ப்ளீட் ஆகி அவங்களும் அந்த வேலையில சேர்ந்து அதுல பங்கு பெறுவாங்க. அதுதான் ஏழு மேய்ப்பர். ஓகேங்களா? ஏழு மேய்ப்பர் பாயிண்ட் புரியுது. சபை பூரணத்தை அது குறிக்குது. எட்டு அதிபதிகள்னா இவங்க யார் என்று நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களை அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற ரெண்டாவது முக்கியமான ஒரு கருவி யாருன்னா இந்த எட்டு அதிபதிகள். யார் இவங்க என்று பார்க்கும்போது, பைபிள்ல எட்டாம் நம்பர் எதற்கு அடையாளம் தெரியுமா? அதுக்கு முன்பாக இந்த ஏழு அதிபதிகள் குறிச்சு வேணா நம்ம சில வசனம் வாசிக்கலாம். இல்ல போதும், அது நம்ம வசனம் வாசிக்க வேணாம், டைம் இல்ல. சோ இந்த எட்டு அதிபதிகள் பைபிள்ல எட்டாவது எண் யாருக்கு அடையாளம், எதற்கு அடையாளம் தெரியுமா? செய்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்களா எட்டாம் நம்பர் பத்தி? டிவைன் பிளான் கொஞ்சம் பார்க்கலாம். தெய்வீக திட்டத்துல இந்த ஒட்டுமொத்த விஷயமும், அதாவது முதல் உலகத்துல இருந்து ஆரம்பிச்சு மூன்றாம் உலகத்துல மேசியாவே யுகம் வரைக்கும், சரிங்களா, எத்தனை ஆயிரம் வருஷங்கள்? ஏழு ஆயிரம் வருஷம். அப்ப அடுத்து தூங்குற யுகாயுகம் எத்தனாவது ஆயிரம் வருஷம்? எட்டாவது ஆயிரம் வருஷம். உண்மையா இல்லைங்களா? ஆமா, உண்மை. அது எதை குறிக்குது? இந்த ஏழு ஆயிரம் வருஷங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா நன்மையும் தீமையும், மன்னிக்கணும், முதலாவது தீமை ரெண்டாவது நன்மை ஆளுகை செய்கிற காலத்துல இங்க பிரச்சனைகளும் இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷம் வரும், துக்கமும் இருக்கும், ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனா எட்டாவது ஆயிரம் வருஷம் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க என்ன இல்ல, வருத்தமும் இல்ல, கண்ணீரும் இல்ல, அலறுதலும் இல்ல, இனி மரணமும் இல்ல, சகலமும் ஓய்ந்து போயின என்று விளக்கம். அப்போ எட்டாவது ஆயிரம் வருஷம் ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது, சரிங்களா? அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பழைய விஷயங்கள், ஆனா புதுசா வரப்போற யுகாயுகம், அதாவது எட்டாவது ஆயிரம் ஆண்டு ஆட்சி, எட்டாவது நாள், அது வந்து ஒரு புதிய துவக்கத்தை அங்க குறிக்குது. இது நம்ம அங்க கவனிக்கணும். வேதாகமத்துல எட்டு என்கிற ஒரு ஒரு நம்பர் எப்படி ஏழு அது சொல்லிட்டோம்னா பூரணத்தை குறிக்குதோ, அது போல எட்டு என்பது ஒரு புதிய துவக்கத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு எண், ஒரு புதிய ஆரம்பத்தை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு எண் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ எட்டு அதிபதிகள் அப்படின்னா என்ன இருக்கும்? இப்ப நீங்க பாயிண்ட் ஓரளவு கொண்டு வரலாம். இந்த உலகத்தை, உலக சாம்ராஜ்யங்கள் இஸ்ரேல் கூட சண்டைக்கு போகும்போது அந்த சண்டையில ஆவிக்குரிய ராஜாக்களா சபை பூரணம் அடைஞ்சு கிறிஸ்து இயேசுவோட சேர்ந்து உலக இஸ்ரேலை அந்த சண்டையில இருந்து மீட்க உதவி செய்வாங்க. ஆனா அவங்க மாத்திரம் உதவி செய்யறது இல்ல, இந்த உலகத்துல மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை கண்ட ஒரு வகுப்பா இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்து உலக சாம்ராஜ்யங்களோட போராடி இஸ்ரேல் ஜனங்களை அந்த பிரச்சனையில இருந்து விடுவிப்பார். யார் அந்த புதிய துவக்கத்தை கண்டு கொள்ள போகிற வகுப்பார் மூன்றாம் உலக போர்ல? ராஜா, பூமிக்குரிய ராஜா. சோ நீங்க முன்னாடி நிறைய பாயிண்ட் பேசிருக்கேன், அதாவது மூன்றாம் உலக போர்ல முற்பிதாக்கள் உயிர் தந்து வந்துருவாங்க, அவங்க தான் இஸ்ரேலை வழி நடத்தி ஜனங்களை வழி நடத்துவாங்கன்னு பாயிண்ட் பேசிருக்கோம். எங்க ஆதாரம்? நீங்க ஒரு தடவை கூட என்கிட்ட கேட்டது கேட்டீங்களா? எனக்கு கூட ஞாபகம் இல்லை, ஆனா இந்த வசனம் தான் ஆதாரம். எட்டு அதிபதிகள் யாரை குறிக்கிறாங்கன்னா புதிய துவக்கத்தை, அதாவது இதுவரைக்கும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க, இப்ப ஒரு உயிர் தெளிதலை கண்டடைஞ்சு ஒரு புதிய துவக்கம் காணும் புகழ முற்பிதாக்கள் தான் இந்த எட்டு அதிபதிகள். அது ஏன் எட்டுன்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தோம். ஒரு புதிய துவக்கம் அவங்க காண போறாங்கன்றதுக்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா புறஜாதியார் நிறைவு சம்பவிச்ச உடனே, இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்கள், ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். நபர்கள் இல்ல, அந்த ஜஸ்ட் அந்த புதிய துவக்கம் என்கிற அடையாளத்தை மாத்திரம் போய், மற்றபடி முற்பிதாக்கள் எல்லாருமே வருவாங்க. அப்படி அப்படி எட்டு பர்டிகுலர்ஸ் வந்து குறிக்கிறது, அப்படி குறிக்கிறது. அப்படி பார்த்தா அப்ப ஏழு அதிபதிகள்ன்றப்ப சபையில ஏழு பேர் அந்த அர்த்தம் வராது. காலகட்டங்கள் நம்ம சொல்லிடுறோம், கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, ஆனா இதை வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது. அதை இதையுமே நம்ம பொதுவா எடுக்கணும். அது பூரணத்தை குறிக்குது, இது ஒரு புதிய துவக்கத்தை குறிக்குது, அவ்வளவு. சோ அப்ப இங்க பார்க்கும்போது மூன்றாம் உலக போர்ல, இனி வரப்போகிற அந்த உலக போர்ல இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பிரச்சனையில மாட்டும் போது அவங்க மனம் திரும்புதல் அடையவும் அவங்க சீர் பொருந்தவும் அவங்களுக்கு மீட்பர் வருவார். மீட்பர்னா அவங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் மாத்திரம் இல்ல, அந்த மீட்பின் வேலையில ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற சபையும் பங்கு இருப்பாங்க. பூமிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுந்து வருகிற பூமிக்குரிய ராஜாக்கள் ஆகிய முற்பிதாக்களும் பங்கெடுப்பாங்க. அதுதான் ஏழு பிரபு மேய்ப்பர்களையும் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்பதற்கு அடையாளம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? ஏன் கஷ்டமா இருக்குதா? அப்ப அடுத்த வசனம் நம்ம போலாம். இப்போ ஆறாவது வசனம் பாருங்க, இது கூட மீட்பு பத்தி தான் பேசுது, படிங்க. அவனுக்கு நம்மை தப்பு வைப்பார். இதெல்லாம் ரொம்ப சிம்பாலிக்கலாம். அசிரியர் யார், நிம்ரோத் யார், பேச முடியாது. எப்படி பெத்லகேம் கர்த்தரேசின் பிறப்புக்கு என்ன சம்பந்தம்ன்றதுக்கு நிறைய இடங்கள் அவசனங்கள் நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லைங்களா? அது மாதிரி நிம்ரோது அசிரியன்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு அவ்வளவு டீட்டெயில் என்ன பண்ண வேணாம், போக வேணாம். இந்த வசனம் ஜெனரலா எதை குறிக்கிறதுனா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சகல ஜாதிகளும் விரோதமா வருவாங்க, அதுல இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தரேசு விடுவிப்பார். ஆவிக்குரிய ராஜாக்கள் மூலமாகவும் பூமிக்குரிய அதிபதிகள் மூலமாகவும் என்று பாருங்க. பாருங்க இதுக்கு நீங்க எப்படி இஸ்ரேல் ஜனங்களா தேவன் முற்பிதாக்கள் வச்சுதான் விடுவிப்பார்ன்றதுக்கு என்ன ஆதாரம், வேற எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா, இன்னும் ரெண்டு மூணு வசனங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த விஷயம்தான் அந்த வசனமும் பேசுது. அதாவது முதல் வசனம் ஏசையா 1:26, ஏசையா 1:26. நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். யாரை குறிச்சு பேசுறாருங்க? கண்டிப்பா அது ஆவிக்குரிய இஸ்ரேல் நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க நம்ம பாயிண்ட் யாருக்கு கொண்டு வரோம், மாம்ச இஸ்ரேலருக்கு தேவன் அந்த பேர் கொடுக்கிறார். ஆனா அப்படி அவங்க நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவதற்கு முன்பாக என்ன நடக்கணும்? அந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்ட முத புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட்ட ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் சொல்றது புரியும். வசனம் மறுபடியும் படி. பாருங்க, திரும்ப கட்டளையிடுவேன். உனக்கு நான் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் உலக மனுக்குலத்தால நீ அழைக்கப்படுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெருசலேம் முழுவதும் தன்னுடைய இழந்து போன நிலைமைய ஆளுகையை பெற்றுக்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா, உன்னுடைய நியாயாதிபதிகள் அப்புறம் உன்னுடைய ஆலோசனைக்காரர் எல்லாரையுமே நான் என்ன பண்ணணும், திரும்ப கொண்டு வந்து உனக்கு நான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ நீதிபுரம் என்று பெயர் பெறுவார். இதெல்லாம் எதை குறிக்க தெரியுங்களா? ஒன்றாம் உலக போரின் சம்பவங்களை குறிக்கிறவா? ஆங்கிலத்துல ரொம்ப அருமையாவது, ஐ வில் ரீஸ்டோர் தி ஜட்ஜஸ் ஆஸ் அட் தி ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நான் நியாயாதிபதிகளை மறுபடியும் கொண்டு வருவேன். எப்படின்னா அவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அப்படி. எப்படி முன்னாடி இருந்தாங்கன்னு கேள்வி கேட்டா, நியாயாதிபதிகளின் காலம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் என்று வரும்போது முழுக்க முழுக்க முன்னிருந்து வழி நடத்துறவங்க யார் தான்? நியாயாதிபதிகள். அது போல அவங்க நான் திரும்பி கொண்டு வரேன்னா என்ன அர்த்தம்? நீ மூன்றாம் உலக போர்ல பெரிய யுத்தத்துல மறுபடியும் மாட்டுவேன். அப்ப நான் உன்னை எப்படித்தான் தப்பு வைக்க போறேன், உன்னை தப்பு வச்சு எப்படித்தான் நீதிபுரமா ஆக்க போறேன்னா, முதல் நடந்த போர்கள்ல உன்னை வழி நடத்துறதுக்கு உன்னை நியாயாதிபதியை கொண்டு வந்தது போல அவங்களா இப்ப மறைச்சிருக்கிறாங்க, அந்த நியாயாதிபதிகளை மறுபடியும் உனக்கு கொண்டு வருவேன். ரொம்ப அருமையான பாயிண்ட் பேசுறது. ஆனா இப்ப நேரடியா படிச்ச அந்த வசனத்தோட அர்த்தமே புரியாது. அது இப்படி தலைகீழா படிச்சாதான் நமக்கு புரியும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிம்பிளா தேவன் பைபிள்ல புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கல, கொடுத்திருந்தா எல்லாருமே படிச்சுட்டு போயிருப்பாங்க. காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அதாவது ஆவிக்குரிய ராஜாக்களாகிய சபை மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லாம் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமா ஒருத்தர் பைபிள் படிச்சுல எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இங்க ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் நீதிபுரம் ஆகணும், அதாவது போர்ல இருந்து வெற்றி பெற்று மறுபடியும் தாங்கள் இழந்த நிலைமையை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா, அவங்களுக்கு நியாயாதிபதிகள் மறுபடியும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். ஆங்கிலத்தில் அந்த ரீஸ்டோர் வார்த்தை கவனிக்கும், திரும்ப கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட நம்ம கொடுக்கலாம். சகரியா 14:3.
புறப்பட்டு
பாத்தீங்களா, இது கூட மூன்றாம் உலக போர் பத்தி பேசுற இன்னொரு வசனம். இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய பிரச்சனையில மாட்டும் போது இஸ்ரேல் ஜனங்கள் சார்பா பிதாவாக்கிய தேவனே என்ன பண்ணுவார், அதாவது கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவங்க அவங்க சார்பாக போராடுவார். அது போராடுவார்னு என்ன நினைச்சிருவேனா, தேவன் திடீர்னு அழியக்கூடிய சரீரத்துல வந்துட்டு, அழியாமே உள்ளவர், அழியக்கூடிய சரீரத்துல வந்துட்டு சண்டை போடுவார் நினைச்சிருவேன். அங்கதான் ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறாரு, நான் அவங்க சார்பா தான் சண்டை போடுவேன் அப்படின்னா நானே இறங்கி வந்து அவங்கள போர்ல வழி நடத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. யுத்த நாள்ல அவங்க எப்படி போராடினாங்களோ அது போலத்தான் நான் என்ன பண்ணுவேன், அவங்க கூட இருந்து போராடுவேன். யுத்த நாள்ல அவங்க எப்படி போராடினாங்க ரொம்ப ஆச்சரியம். யுத்த நாள் மறுபடியும் நம்ம நியாயாதிபதிகள் ராஜாக்கள் காலத்தை நம்ம எடுக்கணும். அவங்க அநேக யுத்த நாள்களை சந்திச்சாங்க. தாவீது ராஜா காலத்துல அடிக்கடி பிலிஸ்தர் கூட யுத்த நாள்கள் அவங்க சந்திச்சாங்க. சந்திக்கும் போது அவங்க எப்படித்தான் போராடினாங்க, அவங்க ராஜா இல்லாம ஒரு தன்னை வழிநடத்துகிற தலைவர் இல்லாம இருக்கும் போது திடீர்னு எதிராளிகள் யுத்தத்துக்கு வந்தா உடனே தேவன் அவங்க சார்பா போராடுவதற்கு ஒரு தலைவர் என்ன பண்ணார், ஏற்படுத்தினார். அவருக்கு தான் நியாயாதிபதி அல்லது ராஜா என்று பெயர். அவங்க மூலமா தான் தேவன் அவங்க சார்பா போராடி அவங்களை அந்த பிரச்சனையில இருந்து விடுவிச்சார். இது போலதான் மூன்றாம் உலக போர்ல நடக்கும். தேவன் இஸ்ரேல் சார்பா இருந்து போராடுவார் அப்படின்னா நேரடியா வந்து போராடுவார்னு அர்த்தம் இல்ல, இவங்க சார்பாக யுத்த நாள்ல நடந்தது போலவே மறுபடியும் இவங்களை வழி நடத்த அதே முன்னாடி அவங்க வழி நடத்தின அதே தலைவர்களை மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு பிதாக்கள் உயிர் தெழுவாங்கன்னு, உயிர் தெழுந்துதான் இவங்க இஸ்ரேல் ஜனங்களை போர்ல என்ன பண்ணுவாங்க, வழி நடத்தி வெற்றி பெற வைப்பாங்க. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சிடக்கூடாதுன்னா, மூன்றாம் உலக போர் ஆரம்பத்திலே முற்பிதாக்கள் உயிர் தெழுந்துருவாங்கன்னு புரிஞ்சிடக்கூடாது. ஆரம்பத்துல இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா தங்களுடைய சுய பலத்தை நம்பி, தங்களுடைய சுய ராணுவ பலத்தை நம்பி போராடி தோக்கிற கண்டிஷன் போயிருவார். இன்னைக்கு நைட் என்ன நியூஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி இஸ்ரேல் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் பார்த்து தான், நாளை காலையில கூட இஸ்ரேல் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற நியூஸ் வந்து உலகம் எங்கும் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல இப்ப கடைசியில அந்த மீதியா இருப்பவர்கள் இப்போ உங்களுக்கு அந்த வசனம் காமிச்சா புரியும், மூணு மேல படிச்சோம் இல்லைங்களா, மீக்காஞ்சி கடைசி சில உண்மையா தேவன் மேல இன்னும் விசுவாசம் இருக்கிற ஜனங்கள், தேவனே இப்படி நீங்க எங்களை கை விட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்க தேவனை நோக்கி கேட்கும் போதுதான் அவங்களுக்கு தேவன் முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க, உயிர் தெழுந்து கொண்டு வருவாங்க. அப்ப நீங்க இங்க ஒரு பாயிண்ட் கவனிக்கணும், முற்பிதாக்கள் மூன்றாம் உலக போற ஆரம்பத்துல வரப்போறது இல்ல, முடியற டைம்ல இஸ்ரேலே தோக்க போதுன்ற கண்டிஷன்ல வந்து அவங்களை வழி நடத்தி அவங்களை ஜெயிக்க வைப்பாங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னா, முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்பி தேவன் கிட்ட அவங்க விண்ணப்பம் செய்வாங்களா. ஆமா, சங்கீதம் சாரி சகரியா 12 அதிகாரம் 10 வசனம், சகரியா 12:10 9:10 ரெண்டுமே படி, 9:10 இந்த அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வர ஜாதிகள், இதெல்லாம் மூன்றாம் உலக போர் பத்தின வசனங்கள், இதெல்லாம் நீ அந்த மனசுல வைக்கலாம் படி. எஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த போர்ல தோக்க போற நிலைமையில வரும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் விண்ணப்பத்தின் ஆவியை கொடுப்பார். அப்படின்னா என்ன இருக்கும், தேவனை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காக விண்ணப்பம் செய்கிற ஒரு இருதயம் அப்பதான் அவங்களுக்கு, அது வரைக்கும் அவங்க தங்களுடைய சுய பலத்தை தான் நம்பிட்டு இருப்பாங்க, தேவனை கொஞ்சம் மறந்திருப்பாங்க. தாங்கள் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு போகும்போது தான் பழைய ஏற்பாட்டுல தங்களுடைய முற்பிதாக்களை தேவன் எவ்வளவோ யுத்தத்துல அதிசயமா ஜெயிக்க வச்சார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க இருதயத்துக்கு நினைவுக்கு வரும்போது அவங்க தேவனை நோக்கி அவங்க கெஞ்சுவாங்க. அப்பதான் தேவன் அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக முற்பிதாக்களே அவங்க மத்தியில உயிர்த்தல செய்வாங்க. இவங்க உயிர்த்தெழுந்து இஸ்ரேல் ஜனங்களை போர்ல வழி நடத்தி ஒரு வெற்றியை இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு வருவாங்க. சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் தேசம் ரொம்ப ஆச்சரியப்படும். முற்பிதாக்கள்ன்றது அவங்களுக்கே தெரியாது. முதலாவது ஆபிரகாம் உயிர்த்தெழுந்து வந்தாருனா, இன்னைக்கு வாழ்கிற யூதர்கள் ஆபிரகாம் என்னைக்கு பார்த்திருக்கிறாங்க, போட்டவாவது பார்த்திருக்கிறாங்க. அப்ப உயிர்த்தெழுந்து வந்தா இவர்தான் ஆபிரகாம் தெரியுமா, தெரியாது. யுத்தத்துல அவர் வழி நடத்தி ஜெயிக்க வச்சிருப்பார். அவரு சாதாரண ஒரு யூதர் தான், மற்றவங்க எல்லாம் அடிச்சிருப்பாங்க. யுத்தத்துல ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து உதவி செய்தீங்களே, ரொம்ப நன்றிகையா அப்படின்னு சொல்லும் போதுதான், நான் வேற யாரும் இல்லப்பா, உங்களுடைய முற்பிதாவாகி ஆபிரகாம் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஆச்சரியமா, நம்பவே முடியலையே. ஆபிரகாம் வரைச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, நீங்க ஆபிரகாம்னா என்ன அத்தாச்சி அப்படின்னோட பைபிள்ல தன்னை பத்தி எழுதப்பட்ட சொல்லப்பட்ட சரித்திரம் தான் அவருக்கு தெரியுமே, வரிசையா சொல்லுவார். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்குது, அப்ப நீங்க தான் ஆபிரகாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல தாவீது வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். கற்பனை பண்ண முடியல. ஆனா அப்படித்தான் நடக்க போகுது. வசனங்கள் அவ்வளவுதான் நமக்கு சொல்லுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்ப இப்படி நடந்து அப்போ எப்படி நீங்க உயிர் தெழுந்து வந்தீங்கன்னு ஆச்சரியமா கேட்கும் போதுதான் நம்மளுடைய உயிர் தெழுதல எல்லாம் விளக்கிட்டு தேவன் தாப்பா எங்களை கொண்டு வந்தாரு. இப்ப உங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் சொல்லணும், இவ்வளவு நாள் நீங்க இவ்வளவு புறஜாதிகள் கீழே அடிமையா இருந்தது வேற எதுனாலையும் இல்ல. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த மேசா இன்னைக்கு வரைக்கும் வருவார் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் எப்பயோ வந்துட்டு போயிட்டாரு. வேற யாரும் இல்ல அந்த மேசியா, நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லும் போது அப்பதான் அவங்க தங்களுடைய மேசியாவை தாங்களே கொலை செய்த பாவத்தை இருதயபூர்வமாக உணர்வாங்க. உணரும் போது சகரியால வருது இல்லைங்க, தங்கள் ஒரே பேரான குமாரனுக்காக அழுகிறது போல துக்கித்து அழுவாங்க. தங்கள் குத்தினவரை காணும் போது அந்த பன்னெண்டுலயே பின்னாடி வரும் படிச்சுப்பாங்க. சகரியா 12 அதிகாரம் மீக்கா 4 அதிகாரம் மாதிரியே தனி ஸ்டடி, அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அது கூட இஸ்ரேல் பத்தின ரொம்ப முக்கியமான ஸ்டடி சரிங்களா. இது இன்னும் டீப்பா இருக்கும் அந்த சகரியா 12. பட் இன்னைக்கு நம்ம டைம் இல்லை. அப்போ இப்படித்தான் அந்த 3 உலக போரின் இறுதி நேரங்களில் இந்த சம்பவங்கள் தான் நடக்கும். அப்பதான் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஒரு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்கிற ஒரு வார்த்தை அப்பதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைவேறும். முழுவதுமாக மேசியாவை அவங்க உணர்ந்து கொள்வாங்க. சரி, இதெல்லாம் வேற வேற ஹிஸ்டரி, இது மீகா நாள்ல சொல்லப்படவே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும். நம்ம மீகா 5 நம்ம வரலாம். அப்ப வரும்போது நம்ம இப்ப நம்ம கொடுத்த ஆதாரங்கள்லாம் எதற்கு அப்படின்னா, உண்மையிலேயே 3 உலக போரின் மத்தியில புறஜாதிகள் மத்தியில இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற உயிர் முற்பிதாக்கள் உயிர் தொழுதல் சம்பவிக்கும் அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது என்னன்னு பைபிள்ல காப்போம். ஒன்னு ஏசாயா 1 அதிகாரத்துல, இன்னொன்னு சகரியா 12 அதிகாரத்துல, இன்னொன்னு மீகா 5 அதிகாரம், 7 மேய்ப்பர்கள் 8 அதிகாரம் சரிங்களா. அப்போ இப்ப நம்ம மீகா 5 அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். அப்போ வரும்போது சகோதர சகோதரிகளே, நீங்க 7வது வசனம் பாருங்க. இதுதான் நம்ம சப்ஜெக்டோட மெயின் கான்செப்டா நம்ம சொன்னோம், 7 மற்றும் 8 பாருங்க. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 வசனமும் யாக்கோபிலே மீதியானவர்கள் பத்தி தான் பேசுது இல்லைங்களா. படிங்க. அப்புறம் யாக்கோபிலே மீதியானவர்கள் யாக்கோபிலே மீதியானவர்கள் என்கிற ஒரு வகுப்பார் பத்தி பேசணும். இப்போ உங்களுக்கு புரியும் யார் அந்த யாக்கோபிலே மீதியானவர்கள்னா, 3 உலக போற நிறைய இஸ்ரேலர்கள் மறைச்சிருவாங்க. அந்த கடைசி ஜெயிக்க போற நேரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த உண்மையிலேயே தேவன் பேர்ல விசுவாசம் வச்சு தங்களுடைய ஜெயத்துக்காக ஜெபிக்கிற இஸ்ரேல் ஜனங்கள், அந்த மீதியா இருக்கிற கொஞ்சம் இஸ்ரேல் ஜனங்கள், அவங்கள பத்தி தான் இந்த 2 வசனமும் பேசுது. யாக்கோபிலே மீதியானவர்கள் இவங்க 2 பேர் பத்தியும் இந்த 2 வசனம் வித்தியாசமா பேசுது. என்ன பேசுதுன்னா, முதல் வசனம் அதாவது 7வது வசனம், யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனி போல இருப்பாங்க. யாருக்கு? பூண்டுகள் மேல் வருகிற மலைகள் போல அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பாங்க. அநேக ஜனங்கள் குறிக்கிற உலகத்தின் மத்த ஜாதிகள், அவங்க மத்தியில 3 உலக போர் முடிந்ததற்கு அப்புறம் இஸ்ரேல் பிரச்சனையிலிருந்து மீட்பரால விடுவிக்கப்பட்டதற்கு பின்பாக இஸ்ரேல் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பனி மாதிரி இருப்பாங்க. அதே நேரம் 8வது வசனம் என்ன சொல்றதுன்னா, சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாகவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். சோ 3 உலக போரில் வெற்றிக்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் மத்தியில ஒரு பக்கம் பார்க்கும் போது பனி மாதிரி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவா இருக்குதோ அது போல ராஜாவாகவும் இருப்பாங்க. இது எதை குறிக்குது என்று பார்க்கும்போது இது ரொம்ப அருமையான அடையாளம் சகோதர சகோதரிகளே. 7 மற்றும் 9 நம்ம என்ன வசனம் சொன்னோம், இது 3வது பார்க்க நம்ம 3வது பார்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா. 3வது பார்ட்டு மீட்கப்படுதல் அல்லது மீட்கப்பட்டவர்கள் என்று நம்ம அங்க சொல்லலாம். சோ இப்போ நம்ம பார்க்கிற இந்த 7 மற்றும் 8 9வது வசனம் கூட பாருங்க, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த 3 வசனங்களுமே இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பாக அவங்க இருக்கிற நிலைமை பத்தி பேசுது. அப்படி விடுவிக்கப்பட்டதுக்கு பின்பாக அவங்க எப்படி இருப்பாங்க, சிங்கம் போல இருப்பாங்க, பனி போல இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அதான் நம்ம தலைப்பா வச்சிருக்கிறோம், சிங்கமும் பனித்துளி. சோ பனித்துளினா என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? பனித்துளி யோர்தான் நதி தான் ஞாபகம். அந்த பனி அப்படியே இறங்கினது, நாலு ஆறுகள் ஆனது தேவனுடைய நாலு குணலட்சணங்களை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம அப்படி சொல்றது இல்ல, வேற ஏதாவது பனி பனி அந்த இடத்துல பரிசுத்தாவிக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்றோம். கரெக்டான ஆன்சர் தான். ஆனா அந்த பாயிண்ட் நம்ம இங்க எடுக்கிறது இல்ல, மாறாக நேரடியாக ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 2 வசனம். யாத்திராகமம் 32:2. யாத்திராகமம் 32:2 மன்னிக்கணும், உபாகமம் 32:2. உபாகமம் 32:2. பாத்தீங்களா, தேவன் ரொம்ப அருமையா சொல்லிருக்கார். என்னுடைய வசனங்களும் என்னுடைய உபதேசங்களும் எதற்கு அடையாளமா இருக்குது? பனி துளிக்கு ஒப்பா இருக்குது. புரியுதுங்களா அந்த பாயிண்ட்? அப்ப பனித்துளி எதை குறிக்குது? தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வசனங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மூன்றாம் உலக போர் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் மத்தியில பனி துளி மாதிரி இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள், கண்ணுக்கு தெரியற மாதிரியான ராஜ்யம் இந்த உலகத்துல ஆரம்பிச்சிடும். இஸ்ரேல் தேசத்துல இப்ப முற்பிதாக்கள் மாத்திரம் இல்ல, மரித்த அனைத்து யூதர்களும் உயிர்த்தல ஆரம்பிச்சிருவாங்க. உயிர்த்தல ஆரம்பிச்சதன் மூலமாக இஸ்ரேல் தேசத்துக்கு முதலாவது தேவனுடைய சத்தியங்கள் ஆனது அளிக்கப்படும். அந்த சத்தியங்கள் மூலமாக உலகம் முழுக்க சத்தியம் இல்லாத நிலைமையில இருக்கும், ஆனா இஸ்ரேல் ஜனம் மாத்திரம் சத்தியங்கள் நிறைந்ததாக அது இருக்கும். இப்போ இஸ்ரேல் தேசத்துல உயிர்த்தெழுதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தேவன் இப்ப உலக ஜனங்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிப்பார்? உயிர்த்தெழுதல் கொடுக்க ஆரம்பிப்பார். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன சம்பவம் நடக்கும் பாருங்க. சகரியால நீங்க ஒரு அருமையான வசனம் வாசிக்கலாம். சகரியா கடைசி அதிகாரம் 16 வசனம் பாத்தீங்களா, எருசலேமுக்கு விரோதமாக வந்த எல்லா ஜாதிகள் யார் அவங்க? இப்பதான் சொன்னோம் மூன்றாம் உலக போர்ல அவங்களுக்கு விரோதமாக வர உலக சாம்ராஜ்யங்கள். அவங்க இப்ப மூன்றாம் உலக போர்ல தங்களோட இஸ்ரேல் ஜெயிச்சு அவங்க தோற்று போறதன் மூலமா என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, எப்படி இவ்வளவு சின்ன ஜாதி நம்முடைய எல்லா தேசங்களையும் ஜெயிச்சுச்சு, அப்படி என்ன அவங்களுக்குள்ள பவர் என்று அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இஸ்ரேலுக்குள்ள உயிர் தேர்தல் நடக்கிறத பார்க்கும் போது, ஓ இவங்களுக்கு கூட இருக்கிறது ஒரு விசேஷமான பவர் மாத்திரம் இல்ல, இவங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று உலக ஜாதிகள் புரிந்து கொண்டு அந்த மெய்யான தெய்வத்தை வணங்குறதுக்கு இவ்வளவு நாள் விரோதிகளா இருந்தவங்க இப்ப நண்பர்கள் ஆயிட்டு எருசலேமுக்கு வர ஆரம்பிப்பாங்க. வர ஆரம்பிக்கும் போது ஜெருசலேமுக்கு முதலாவது தேவனுடைய சத்தியமாகிய பனி பொழியப்படும். இந்த பனி நாளடைவில் அங்க அந்த ஜெருசலேமுக்கு தேவனை தேடி வருகிற புறஜாதி ராஜ்யங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக இந்த பனி கடந்து செல்லும். அதாவது தேவனுடைய சத்தியங்கள் புறஜாதிகளுக்குள்ளும் கடந்து செல்லும். அதுதான் சகரியால அங்க சொல்ற, எருசலேமுக்கு விரோதமாக வந்த ஜாதிகள் எல்லாம் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், ஆசரிப்பு கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் ஜெருசலேமுக்கு வருவார்கள். ரொம்ப அருமையான விஷயம். அப்ப இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, சரி இஸ்ரேல்ல மூன்றாம் உலக போர் முடிஞ்ச உடனே கண்ணுக்கு தெரியற மாதிரியான ராஜ்யம் என்ன ஆயிடும்? ஆரம்பித்து விடும். இஸ்ரேல்லையும் உலகத்திலையும் ராஜ்யம் ஆரம்பிச்சோம்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் ஜனங்களுடைய மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல் துவங்கிவிடும் என்று அர்த்தம். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு பணியாகிய சத்தியம் பொழியப்படும். உயிர் திறந்து வருகிற ஜனங்கள் இஸ்ரேலிடமிருந்து அந்த பணியை பெற்றுக் கொள்வாங்க, சத்தியத்தை பெற்றுக் கொள்வாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அது நிறைய வசனம் இருக்குது. இங்க நீங்க ஏசையா 2:3 படிக்கலாம். ஏசையா 2:3. பாத்தீங்களா, வாங்க நம்ம ஜெருசலேமுக்கு போலாம், உண்மையான தேவன் அங்கதான் இருக்கிறார், அங்க போகும்போது அவர் நம்ம தம்முடைய வழியை நமக்கு போதிப்பார் என்று எல்லா ஜனங்களும் அங்க போவாங்க. அதே நேரம் நீங்க அடுத்த வசனம் படிக்கலாம், சியோனில் இருந்து கர்த்தரின் வசனம், மீகா 2:4 படிக்கிறீங்களா? சி ஏசாயா 2:4 படிக்கிறீங்களா? படிங்க. சரி சரி, சியோனிலிருந்து வேதமும் இது பர்டிகுலரா எதை குறிக்குதுன்னா, சியோன் குறிக்குது ஆவிக்குரிய சபை. சோ கிறிஸ்துவாகிய தலை மற்றும் சரீரம் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து சத்திய உபதேசங்கள் சியோன்ல இருந்து வரும், ஜெருசலேம்ல இருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும்னா, பூமிக்குரிய ராஜாக்களா இருக்கிற முற்பிதாக்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து சத்திய உபதேசங்களானது உயிர்த்திருந்து வருகிற உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். மீகா 4:2 கூட குறித்து வச்சுக்கலாம். சகரியா 8:23 படிங்க. சகரியா 8:23. பாத்தீங்களா, 10 மனுஷர், புறஜாதியாரில் இருக்க 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிக்குவாங்க, பிடித்துக் கொள்வாங்க. இதுல எதற்கு கிடையாலும் 10 குறிக்கிறது ஒரு பூரணம். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதிகளுமே சத்தியத்தை உண்மையான தேவனை அறிந்து கொள்ள யூதர்கள் கிட்டத்தான் வருவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தான் வருவாங்க என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பார்லிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய அரசியல் அமைப்புகள் இருக்குது. அவங்க சொல்றதான் உபதேசிக்கணும், அவங்க சொல்கிற மதம் தான் இது பண்ணணும், அவங்க சொல்றதான் செய்யணும்னு எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் உள்ள எவ்வளவோ நாடுகள்லாம் இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்ப கண்ணுக்கு தெரியற மாதிரி ஸ்தாபிக்கப்படும் போது சகல ஜனங்களுக்குள்ள இந்த அரசியல் அமைப்புகளானது இருக்காது. ஏன்னா அரசியல் என்கிற ஒரு அமைப்பு 4 அமைப்புல முக்கியமானது இல்லைங்களா. அது உபத்திரவ காலத்துல என்ன ஆயிரும், இந்த 3 உலக போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது உலகத்துல இருக்க மற்ற முழுக்குலத்துக்கு அழிவு இருக்குது. இந்த 4 அமைப்புகள் முற்றிலும் என்ன பண்ண போறோம், அழிக்கப்படும். அப்ப இந்த அரசியல் அமைப்பு கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்துல இல்லாம போயிடும். எல்லா ஜனங்களுமே தேவனுடைய லா, தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்பட்டவங்களாக அன்னைக்கு இருப்பாங்க. அப்போ நீ இதைத்தான் கற்றுக்கொள்ளணும், இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, கட்டளை போட முடியாது. அப்ப எல்லா தெய்வம் எல்லா அந்த ஒரு அரசியல் அமைப்புகள் ஆலோசனை சங்கங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சகல ஜாதிகளும் ஒரு மனத்தோட உண்மையான தேவன் பிதாவாகிய தேவனை நோக்கி அவங்க தேடி வருவாங்க என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவனை அறிக்கை, அதான் ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ, 3 உலக போர் முடிந்ததற்கு பிற்பாடு என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது நம்ம பார்க்கணும். சரி, லயன் சிங்கம் பனியை போல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம், 3 உலக போர் முடிஞ்ச உடனே சத்திய உபதேசங்கள் ஆகிய பனி உலக ஜனங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு பூமிக்குரிய பிரதிநிதிகளாக யார் இருப்பாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க, அதுதான் பனி போல இருப்பாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது சிங்கம் போல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் என்று பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, சிங்கம் குறிக்குது ஒரு காட்டுக்கே ஒரு ராஜா என்று நம்ம ஆளுகேசி. அது போல இதுவரைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு தனித்தனி தேசங்களுக்கும் ஒரு தனித்தனி சிவில் பவர்ஸ் இருக்குது சரிங்களா. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல ஒவ்வொரு தேசங்களுடைய ஒட்டுமொத்த சிவில் பவர் ஆளுகை செய்கிற பூமிக்குரிய ராஜா, பூமிக்குரிய தலைநகரம் என்றால் அது எதுவாகத்தான் இருக்கும், ஜெருசலேம் ஆகத்தான். பூமிக்குரிய ராஜா என்று சொல்லும் போது ஜெருசலேம்ல இருக்கிற யோவான்ஸ் நாடகன் தான் கண்டிப்பா ராஜாவாக இருப்பார். அவருடைய பிரதிநிதிகளாக ஆபிரகாம் ஒரு தேசத்துல, தாவீது ஒரு தேசத்துல, யோசேப் ஒரு தேசத்துல, ஒவ்வொரு தேசத்துக்கும் முக்கியமான பிரபுக்களாக அவங்க இருப்பாங்க. அப்ப என்னன்னா இன்னைக்கு எவ்வளவோ சிவில் பவர்ஸ் இருக்குது, ஆனா 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு சத்தியம் தர போறது ஜெருசலேம் மூலமா தான், இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா தான். உலக ஜனங்களுக்கான ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அதிகாரிகளாக இருக்க போறவங்களும் ஆளுகை செய்ய போறவங்களும் யார் தானா, ஜெருசலேம் ஜனங்கள் தான். அதுதான் ஒரு பக்கம் பார்த்தா பனி மாதிரி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சிங்கம் போல இருப்பாங்க. இத சாலமோன் ராஜா ரொம்ப அருமையா நீதிமொழிகள் ஒரே வசனத்துல பேசுறாங்க, அதான் ரொம்ப ஆச்சரியம். வசனங்கள்ல தேவன் எங்க எங்கேயோ விலக்கி காமிச்சு அது ஒரு வசனத்துல கோர்த்து இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த வசனம் நீங்க படிங்க, நீதிமொழிகள் 19:12. நீதிமொழிகள் 19:12.
ராஜாவின் கோபம்
பாத்தீங்களா, ராஜான்னு எடுத்துட்டோம்னா அவருடைய கோபம் பார்த்தா சிங்கம் போல இருக்கும், ஆனா அவருடைய தயவு புலின் மேல் பொலிகிற பழி போல இருக்கு. எதற்கு அடையாளம்? ஆயுர்வேத சாட்சியில உலகத்தை ஆளுகை செய்கிற எருசலேம் சாம்ராஜ்யம் அது தேவனுடைய நீதிக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஜனங்கள் மேல எப்படி இருக்கும்? ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கொண்டு சிங்கம் போல இருக்கும். ஆனா அதே நேரத்துல அவருடைய தயவோ பணி போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க மூலமாக கிடைக்கிற கிருபை அல்லது சத்தியங்கள் ஜனங்களுக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் ஒரு பக்கம் சிங்கம் மாதிரி, ஒரு பக்கம் பணி மாதிரி. இத சாலமோன் ரொம்ப அருமையா இங்க சேர்த்து எழுதியிருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சகோதர சகோதரிகள் நிறைய விளக்கங்கள் இது இருக்குது, ஆனா நம்ம அங்க பார்க்க வேணாம். அதே நேரத்துல சகரியா 8:13 கூட நீங்க படிக்க, சகரியா 8:13 பாத்தீங்களா, 2000 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் புரஜாதிகளுக்குள்ள அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க? சாபமா தான் இருக்கிறீங்க, இருந்ததெல்லாம் போதும். இதெல்லாம் 1000 இயர் பத்தின வசனங்கள். ஆனா இனிமே எந்த அளவுக்கு உங்களை நான் சாபப்படுத்தணும், அதே போல உங்களை நான் ஆசீர்வாதமாகவும் இருக்க செய்வேன். கண்டிப்பா பண்ணுங்க. பாத்தீங்களா, உங்களை நான் ரட்சிப்பேன், பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்படக்கூடாது. ஆயிரவட அரசாட்சியில தேவன் அவங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் இதெல்லாம் சகோதர சகோதரிகள். அப்ப பார்க்கும் போது இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப நாய் மாதிரி புரஜாதிகளால கருதப்படுறாங்க. லாசர் ஐஸ்வர்யவான் ஓமில பாக்குறோம் இல்லைங்களா, ஆபிரகாமே அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, ரொம்ப சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க செய்த தவறுக்கு தேவன் கொடுத்த தண்டனை. ஆனா இது நித்திய தண்டனை இல்ல, இது கண்டிப்பா மாறும். ஆயுர்வேத அரசாட்சி ஆரம்பிச்ச உடனே தேவன் இந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லப்பட்டபடி சகலருக்கும் அதிகாரிகளாகவே அவங்களத்தான் வைக்க போறாரு. அப்ப எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாரு. இன்னைக்கு புரஜாதிகள் இஸ்ரேலை பார்த்தா கூட மதிக்கிறது, 2000 வருஷம் ஒரு தேசமாவே இல்லாம இருந்திருக்கிறாங்கன்னா பாருங்க. ஆனா இந்த சூழ்நிலை எந்த அளவு மாற போகுதுன்னா, ஆயுர்வேத அரசாட்சியில ஒட்டுமொத்த தேசத்தை ஆளுகை செய்ய போற அதிகாரிகளே யாராத்தான் இருக்க போறாங்க? இஸ்ரேல் ஜனங்களாத்தான் இருக்க போறாங்கன்ற போது எந்த அளவுக்கு அப்ப ஆசீர்வாதமான நிலைமைக்கு அவங்க உயர்த்தப்பட போறாங்க நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளை. சரி போதும், இப்போ மீக்க 5வது அதிகாரத்துக்கு வரலாம். இது வரைக்கும் நம்ம 3 பார்ட் முடிச்சிருக்கிறோம், அடுத்த சில பார்ட் பத்தி நம்ம ரொம்ப பேசுறது இல்ல. 4வது அதிகாரத்துல இப்ப நம்ம எதுல இருந்து பாக்கணும், 10-14 வரைக்கும் 5th பார்ட் அதை நீங்க படிங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? அப்புறம் 14, நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராத படிக்க பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து. இது வரைக்கும் போதும். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஒரு அடையாளம் பாருங்க. 10வது வசனத்துல இருந்து இந்த பாட்டுக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். அப்போ இது என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இப்ப உயிர் தேர்தல் ஆரம்பிச்ச உடனே அவங்களை தேவன் சத்தியத்தினால நியாயம் தீர்க்கிறார். அப்படின்னா சத்தியங்களை அவங்களுக்கு கொடுக்கிறார், கொடுக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற தீமையான விஷயங்கள் எல்லாம் களையப்படுது. அப்படி என்னென்ன தீமையான விஷயங்கள் இருக்குதுன்றதான் அங்க வசனத்துல சொல்றார். என்னென்ன லிஸ்ட் வருதுன்னா, உன் குதிரைகள், உன் ரதங்கள், உன் தேசத்து பட்டணங்கள், குதிரை ரதம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ரொம்ப அருமையா சொல்றாரு பிரதர், ராணுவ அமைப்பை குறிக்குது. குதிரைகள் ரதங்கள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? போர் செய்வதற்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்ப அது எதை குறிக்குதுன்னா ராணுவ அமைப்பை குறிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா உபதேசங்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு வகையிலேயும் உண்மை. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு போர்களை கற்றுக்கொள்கிற ராணுவ அமைப்புகள் இருந்தாலும் ஆயிரவட அரசாட்சியில போர் என்பதே இல்லாததுனால ராணுவ அமைப்புகள் இருக்க போறது கிடையாது, அதை தேவன் நீக்க போறார். வேற வகையில பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உபதேசங்கள், பொய்யான உபதேசங்கள் கண்டிப்பா 1000 இயர்ல நீக்க போறோம். இன்னைக்கு வரைக்குமே மேசியா ராஜாவா தான் வருவாருன்றது ஒரு தவறையான உபதேசம் நம்பிட்டுதான் இருக்கிறாங்க சரிங்களா. ஆனா அது ஆயிரவட அரசாட்சியில முழுவதுமாக அவங்களை விட்டு நீக்கப்படும். உண்மையான மேசியாவை அவங்க அறிந்து கொள்வாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சூனிய வித்தைகள் உன் கையில் இருக்காது, நாள் பாக்குறவங்க இருக்க மாட்டாங்க, அப்புறம் உன் சிற்பங்கள், உன் சிலைகள் இதெல்லாம் நான் இராத படிக்க நிர்மூலமாக்குவேன். இதெல்லாம் எதை குறிக்குது என்று நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவ்வளவு முடிய போகுது. விடுங்க. அப்போ சுரூபங்கள் இதெல்லாம் எதை குறிக்குது என்று பார்க்கும் போது, பொதுவாகவே இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டையும் உலகத்தார்கிட்டையும் இருக்கிற விக்கிரகாராதனை பொதுவா நாம சொல்லலாம். அந்த விக்கிரகாராதனை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்னா அங்க நீக்கி போடுவார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். வசன குறித்து வச்சு இங்க படிக்க வேணாம், வீட்டுல போய் நீங்க படிச்சுக்கலாம். அதாவது உபாகமம் 32:17 அது ஒண்ணு நீங்க படிங்க. சோ அப்போ அதெல்லாம் தேவன் என்ன பண்ண போறாருனா அழிக்க போறாரு. இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 21 மாத்திரம் படி. வெளிப்படுத்தல் 21:1 இதெல்லாம் எதை குறிக்குது பாத்தீங்களா? புதிய வானம் புதிய பூமி வந்துருச்சு, முந்தின வானம் முந்தின பூமி போயிருச்சுன்னா பொதுவா டிவைன் பிளான்ல சகோதரர்கள் விளக்கி இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு ஜென்ரல் வியூல நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டயும் சரி உலக ஜனங்கள்கிட்டயும் சரி நீக்கப்பட வேண்டிய பழைய அசிங்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பிதாவாகிய தேவன் 3 உலக போரின் மூலமா நீக்கிட்டு நிறைய புதிய ஏற்பாடுகள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். புதிய ஏற்பாடுகள் தன்னுடைய சட்டத்தின்படியான தன்னுடைய வார்த்தைகளின்படியான ஏற்பாடுகளை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயும் உலக ஜனங்களுக்குள்ளேயும் கொண்டு வருவார். அதுதான் முந்தின வானம் பூமி ஒழிஞ்சாச்சு, புதிய வானம் பூமி எழுந்ததாக நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த முந்தின வானம் பூமியில இதெல்லாம் வருது. என்னென்னது? குதிரை, ரதங்கள், சூனிய வித்தைகள், நாள் பார்க்கறது இதெல்லாம் அதுல வருது. சுரூபங்கள், சிலைகள் எல்லாம் நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், இதை பத்தி நம்ம நிறைய பேசுறது இல்லை. இதான் தேவன் செய்ய போற நியாய தீர்ப்பு, தெய்வீக நியாய தீர்ப்பு, 5 divine judgments என்று நாம் சொல்லலாம். இது இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட நடக்க போகுது. 15 கடைசி பார்ட் இல்லைங்களா? இது வந்து உலக ஜனத்துக்கு புறஜாதிக்கு தேவன் செய்ய போற நியாய தீர்ப்பு. கண்டிப்பா செவி கூடாத புறஜாதிகள் இடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன். இது எதை குறிக்குது என்று பார்க்கும்போது, பொதுவாகவே புறஜாதிகள் அந்த டைம்ல உயிர்த்தெழுதல் டைம்ல இஸ்ரேலுக்கு விரோதிகளா வந்த ஜனங்களா தான் ஒரு கட்டத்துல இருப்பாங்க இல்லைங்களா? அது வரைக்குமே இஸ்ரேல் போர்ல ஜெயிக்கிற வரைக்குமே விரோதிகளா இருப்பாங்க. அப்ப நீங்க இந்த பழைய காலத்துல இஸ்ரேல் கிட்ட நடந்த சண்டைகள் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகள் மீறும் போது தேவன் தான் புறஜாதிகளை அவங்க மேல மேற்கொள்ளும்படி அனுமதிப்பாங்க. ஆனா மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்கள வச்சு மறுபடியும் தேவன் தான் புறஜாதிகளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பா. அது போலதான் 3 உலக போர்ல இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் புறஜாதிகளை அனுமதிக்கிறார். பட் ஒரு கட்டத்துல அவங்க மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவங்கள வச்சே புறஜாதிகளுக்கு வேணுங்கிற தண்டனை கூட அவர் என்ன பண்றார்? கொடுக்கிறார். ஆனா அந்த தண்டனை கூட நீதியானதாக அங்க இருக்குது. சகரியா 1:15 படிக்கலாம். சகரியா 1:15 பாத்தீங்களா? அப்போ இந்த ஏன் அப்படி புறஜாதிகள் மேல அவரே வர வச்சுட்டு அவரே கோபம் வைக்கிறார் அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் தவறு இருந்தது ஓகே, பட் அவங்க மேல நான் இரக்கம் காமிக்க அவங்களுடைய தவறுகள் என்ன ஆகுது? அந்த வசனம் என்ன சொல்லுது சிஸ்டர், படிங்க கிளியரா. பாருங்க, கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது கேட்டை அதிகரிக்க தேடின அப்படின்னா நமக்கு என்ன புரியுதுன்னா, சோ அவங்களுடைய தவறுகளை நிமித்த தேவன் அவங்க என்ன பண்ணுவார்? தண்டிப்பார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இத பத்தி நம்ம நிறைய பேசுறது இல்ல சகோதர சகோதரிக்கு. அப்போ இப்படியாக நம்ம அங்க பார்க்கிறோம். இங்க கடைசி வசனமானது உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற ஒரு நியாயத்தை. ஆக மொத்தத்துல இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு, இடையில ஒரு 2000 அவங்க எப்படி தனித்து விடப்பட்டாங்க, இதனுடைய முடிவு, அந்த மிகப்பெரிய பிரச்சனை, புறஜாதிகளுக்குள்ள அடிமையா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ எதிர்காலத்துல வரப்போகிற மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது உலக சாம்ராஜ்யங்களோட செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய யுத்தம், அந்த யுத்தத்துல அவங்களுக்கு வரப்போற மீட்பர் மற்றும் மீட்பர்கள் எப்படி விடுவிக்க போறாங்க, அவங்கள விடுவிக்கிறதுக்கு அந்த மீட்பர் யார் யார பயன்படுத்த போறார், மீட்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, மீட்கப்பட்ட பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள தேவன் செய்யற நியாய தீர்ப்பேன்னா, மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பேன். 5 topics 5 விதமான தலைப்புகள் மீகா ஒரே அதிகாரத்துல பேசப்பட்டிருக்குது. எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள் எல்லாமே, ஆனா வெளிப்படையா படிச்சோம்னா அந்த விஷயங்கள் ஒண்ணுமே நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவ ஆவியினோட நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது கர்த்தருடைய புஸ்தகத்துல ஒன்றுமே குறைவதில்லை என்ற வாக்குத்தத்தின்படி இன்னைக்கும் கூட எதிர்காலத்துல இஸ்ரேலுக்கு நடக்க போகிற விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப சங்கீதம் 122:6 நம்ம படிக்கும் போது, இஸ்ரேல் ஜெருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அருமையான வசனம் இருக்குது. இது
வந்துட்டு இஸ்ரேல் ப்ராபத்தி ஸ்டடியிலே அந்த வசனம் எடுப்பார். இப்ப நம்ம அதை நம்ம பார்க்க வேணாம். அதே போல சகரியா 1:16 மாத்திரம் படிச்சு நம்ம முடிக்கலாம். சகரியா 1:16 ஆமா, இப்போ இதுவரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவன் திரும்புறது இல்ல, அவர் திரும்புறதுக்கு ரெடி, ஜனங்கள் திரும்புறதுக்கு ரெடி இல்ல. இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல் தேசம் தங்களுடைய சுய பலத்தை நம்பி ஒரு வளர்ச்சிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சீக்கிரத்துல தங்களுடைய வளர்ச்சி நிமித்தமே அவங்க அந்த 3 உலக போற சந்திப்பாங்க. சந்திக்கும் போது அதுல சில மாற்றங்கள் ஆகி தேவன் மேல நம்பிக்கை வச்சு வரும்போது அப்ப மன உருக்கத்தோடய தான் திரும்புவேன் என்கிற இந்த வசனத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல நிறைவேற்றுவார். அது நம்ம காணுவதற்கு தயாரா இருக்கிறோம். இந்த மாதிரி சில வருங்கால சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது கண்டிப்பா புறஜாதியார் நிறைவு உண்டாக்குறதுக்கு முன்பாக நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. புறஜாதியார் நிறைவு வந்த உடனே தான் அந்த விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அந்த வாய்ப்புல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த விஷயங்கள் ஏன் இப்பயே பாக்குறோம்னா, கண்டிப்பா பூமியில இருந்து இதை நம்ம பார்க்க கூடாது, பார்க்க மாட்டாங்க சபை. திரள் கூட்டம் வேணா 3 உலக போர்ல தாங்கள் வாய்ப்பை இழந்து அந்த உபத்திரவ காலத்துல இருப்பாங்களே தவிர சபை இதை இருந்து இனி பார்க்க போறது இல்லை. நீங்களும் நானும் அந்த வாய்ப்பு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல நடக்கிற விஷயங்கள் டெய்லி நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த 3 உலக போருக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நெருங்கி இருக்கு. சரிங்களா, அது எவ்வளவு சில வருஷங்கள் இருக்கலாம். அதற்குள்ளாக சபை நிறைவடையும் என்று சொல்லும் போது நம்முடைய ரட்சிப்பு இன்னும் துரிதப்படுத்துவதற்கு நம்ம வாழ்க்கையில எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்க வேண்டியது. நாம் செய்த அர்ப்பணிப்பு உடன்படிக்கைக்கு முழுமையான அர்த்தத்தை வாழ்க்கையில நம்ம காண்பிக்க வேண்டியது. ஏதோ சும்மா இஸ்ரேல் பத்தி சரித்திரம் பாக்குறோம், அதுக்காக வேதாந்தத்துல தேவன் கொடுக்கவும் இல்ல, அதுக்காக நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறதும் இல்ல. முழுவதுமா எந்த ஒரு விஷயம் பார்க்கும் போதும் நம்முடைய ரட்சிப்பை அதை உணர்த்துகிறதாக இருக்கும். கண்டிப்பா இது இன்னைக்கு உணர்த்தணும். நாளுக்கு நாள் நம்ம ரட்சிப்பின் பாதையில சீக்கிரமா ஓடணும். தேவன் தாமே நம்ம யாருக்கும் மௌனமாய் கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.